கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:12-16 வரைக்கு வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:12.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளர் தீக்குதசின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையில தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான்.
இந்த வசனங்களிலே நம்ம 6 கோப கலசத்தை குறித்து வாசிக்கிறோம். நான் கொடுக்க போற செய்தி வந்து த சிக்ஸ்த் வயல், ரெவலேஷன் 16:12-16. த சிக்ஸ்த் வயல், 6 கோப கலசம், 6 கோப கலசம் ஐப்ராத்து என்னும் நதியின் மேல் ஊற்றப்பட்டது. 12 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான நாம் இப்பொழுது எங்கே நம்ம ஜீவிக்கிறோம் என்றால், 6 கோப கலசத்துக்கும் 7 கோப கலசத்துக்கும் மத்தியில் நம்ம ஜீவிக்கிறோம். 7 கோப கலசமானது தேர்ட் வேர்ல்டு வாராக இருக்கிறது, உலக அழிவாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம உலக அழிவுக்கு முன்னான காலத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் நதியின் மேல் ஊற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐப்ராத்து என்பது ஒரு பெரிய நதியாக இருக்கிறது. ஈராக்கிலே அந்த நதி இப்பொழுதும் பாய்கிறது. பைபிளில் அது முக்கியமான நதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனிலே அந்த நதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அந்த நதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின ஆதியாகமம் 2:10 வாசிக்கலாம்.
தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் அல்லது அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதகு கல்லும் உண்டு. 2 ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3 ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4 ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர்.
ஏதேனிலே ஒரு நதி தோன்றி அந்த தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை அது செழிப்பாக மாற்றுகிறது. அந்த நதியானது 4 கிளைகளாக பிரிகிறது. பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். பாருங்க, ஆதியாமத்தில் இருக்குது, இப்போ வெளிப்படுத்தல இருக்கு. ஆதியாமத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்கு. அது பிகினிங் ஆகிருக்கிறது, இது எண்டிங் ஆகிருக்கிறது. இப்பொழுது நம்ம உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மூணு கேட்டன் சொல்லப்பட்டிருக்குது. அயன் கேட்டன், பேம்பு கேட்டன், பர்பிள் கேட்டன். 3 திரைகளை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம். இரும்பு திரை, மூங்கில் திரை, பர்பிள் இரத்தாம்பர திரை. இப்படி 3 திரைகள் இருக்கிறது. அயன் கேட்டன் எதை சொல்லுகிறது? அயன் கேட்டன் வந்து ரஷ்யாவை குறிக்கிறது. அந்த 12:13 மறுபடியும் வாசிக்கலாம்.
6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
ஐப்ராத் என்னும் நதியின் மேல தண்ணீரை ஊற்றினான். கான்பரன்ஸ் என்ற செய்தியில 60:11-25 கொடுத்த செய்தியில இந்த பெனா விதமாய் சொல்லுறார். தஸ் சேத் தி லார்ட், Repent. I predict three curtains in the name of the Lord. மூன்று திரைகள் இருக்கிறது. There is one called the iron curtain, which will be Russia. Russia வந்து இரும்பு திரை நாடாக இருக்கிறது. Watch Red China. Red China வந்து that will be the bamboo curtain. மூங்கில் திரையாக இருக்கிறது. ஒருவேளை சைனாவில் நிறைய மூங்கில் வளருமோ என்னவோ தெரியல. They are horrible. மிகவும் பயங்கரமானது. But watch the purple curtain. ஆனால் நீங்கள் பர்பில் கேட்டனை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். தட்ஸ் ரைசிங் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓவர் த வேர்ல்டு த ரோமன் எம்பையர். அது வந்து ரோமன் எம்பையரை குறிக்கிறது. ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. த குருவலஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தம். எல்லாத்த விட மிகவும் கொடுமையானது. இதான் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள். அதான் ரஷ்யா சைனா காலையில் சொல்லியிருக்கிறேன். ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது. சைனா கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது. நார்த் கொரியா கம்யூனிஸ்ட் நாடாக இருக்குது. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் இதெல்லாம் வந்து கிழக்கிலிருந்து வரும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு ரொம்ப லாங்கான ரிவர், ரொம்ப அகலமான ரிவர், பெரிய நதி. அது ஏதேன் தோட்டத்தில் நாலாவது நதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று எழுத 46 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த நதி பரிசுத்தாவியாக இருக்கிறது. அது ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக மாற்றுகிறது. அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிறது என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு நதி, ஒரே ஹோலி ஸ்பிரிட் தான். அது நாலாக பிரியுது. பைசோன், கீகோன், இதைக்கேல், ஐப்ராத்தி என்று நாலாக பிரிந்தது போல கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் பெந்தேகோஸ்த நாளில் பரிசுத்தாவியை ஊற்றினார். சீசர்கள் மேலறையில் கூடி வரும் பொழுது அப்போஸ்தலர் 2 அவர்கள் மேலே தேவனுடைய ஆவி வந்தது என்று அறிந்திருக்கும். அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ் வந்தது. நான் உங்களை திக்கற்றவளாய் விடமாட்டேன், மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன். எப்படி வந்தார் என்றால் பரிசுத்த ஆவியாக வந்தார். அதன் பின்பு என்ன செய்ய என்றால் நாளாக அது பிரிகிறது. அந்த பரிசுத்த ஆவி 4 கிளைகளாக பிரிகிறது. சிங்கம், அங்க காளை, மனுஷ முகம், அதன் பின்பு ஈகிள். அந்த ஹோலி கோஸ்ட் வந்து 4 பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு அனாயிட்டிங் கொடுக்கிறார். பவுல் காலத்தில் அந்த என்ன பவுல் இரேனியஸ் மார்டின் காலம், எபேசு சிமின்னா பெர்கம் காலத்தில் ஆண்டவர் வந்து லயன் அனாயிட்டிங்கை கொடுக்கிறார். அதன் பின்பு நம்ம கொலம்போ காலத்தில் ஆக்ஸ் அனாயிட்டிங், தேத்தீரா சபின் காலத்தில் ஆண்டவர் ஆக்ஸ் அனாயிட்டிங்கை கொடுக்கிறார். அதன் பின்பு மார்டின் லூத்தர், அங்கே ஜான் வெஸ்லி, பெந்தேகோஸ்டல் பீரியடில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் மனுஷ முகமுள்ள ஆவியை கொடுக்கிறார். மனுஷன் ஞானம் உள்ளவன். நல்லா அவர்களுக்கு புத்தி தெளிவு வந்தது. கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அதன் பின்பு இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஈகிள் அனாய்டிங் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி ஒரே ஹோலி ஸ்பிரிட் ஆனது. அது தேவனுடைய நகரத்தை, இந்த புதிய ஏற்பாட்டு சபையை அது வந்து அனாயிண்ட் பண்ணுகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அதில் பெந்தகோச மக்கள் அந்நிய பாச பேசுகிறார்கள். அதில் என்ன சந்தோஷம்னு தெரியல. அதில் என்ன மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் நமக்கு வந்து வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. வெளிப்பாட்டிலே நம்ம சந்தோஷப்படுறோம். அது ஒரு விசுவாசம். கர்த்தர் நமக்கு ஒரு ஃபெய்த்தை கொடுக்குறார். நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறார். அந்த வெளிப்பாட்டிலே நம்ம சந்தோஷம் அடையும். அது எப்படி அந்த வெளிப்பாடுனா பரிசுத்தாவியினால தான் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுது. மனுஷனுடைய மூல ஞானத்தினாலிருந்து அல்ல, தேவனத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் நமக்கு அந்த ரெவலேஷனை கொண்டு வரும் பொழுது நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த நதி வந்து சந்தோஷப்படுத்துகிறது. அந்த நதி வந்து செழிப்பாக்குறது. அந்த நதி வந்து ஒரு செக்யூரிட்டியாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த அயன் கேட்டன், ரஷ்யா மிக பொல்லாத ஒரு நாடு. இப்பொழுது உக்ரைன் மேல யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், வாட்ச் ரஷ்யா, கீப் யுவர் ஐஸ் ஆன் த நார்த் கிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தமானது அவிதமாய் சொன்னது. இப்பொழுது நம்ம எல்லாரும் ரஷ்யாவை வாட்ச் பண்ணுறோம். எல்லாரும் யூடியூப்பில் ரஷ்யாவில் என்னென்ன, ரஷ்யாவுடைய யுத்தம் என்ன, உக்ரைனுடைய யுத்தம் என்ன என்று தினமும் நம்ம பார்த்து கொண்டோம். அந்த வேத வாக்கியமானது நிறைவேறியிருக்கு, அந்த தரிசனமானது நிறைவேறி இருக்கிறது. அதெல்லாம் பாசிசம் நாசிசம், பாசிசம் வந்து முசோலினியால் வந்தது, நாசிசம் ஹிட்லரால் வந்தது. இத்தாலியில் அந்த முசோலினி பாசிச கொள்கையை கொண்டான். அதாவது அவன் ஒரு டிக்டேட்டர், அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன். இதை ஹிட்லர் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் ஜெர்மனியில் நாசிசத்தை கொண்டு வரும்பொழுது பாசிசமும் நாசிசமும் கம்யூனிசத்தில் போய் இணைஞ்சு விட்டது. இப்பொழுது பாசிசம் நாசிசம் இல்லை, ஆனால் கம்யூனிசம் இருக்கிறது. இந்த மூன்று இசங்களும் ஒன்றாக மாறிவிட்டது, அதுதான் கம்யூனிசம். அதனால் அந்த கம்யூனிசம் வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே ரஷ்யா வந்து அயன் கேட்டனாக இருக்கிறது, இரும்பு திரை. கிறிஸ்தவர்கள் அங்கே விடுதலையோடு ஆராதிக்க முடியாது, அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போல ரெட் சைனா பேம்பு கேட்டன், அங்கேயும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது பேம்பு கேட்டனாக இருக்கிறது. அதன் முன்பு பர்பிள் கேட்டன் வந்து ரோமாக இருக்கிறது. அந்த ரோம் வந்து உலகத்தை ஆளுக செய்யும். அது நாலாவது மிருகமாக இருக்கிறது, பொல்லாத கெடிதான மிருகம். அந்த மிருகம் என்ன செய்தது என்றால், 6,80,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், இந்த அயன் கேட்டனும் பேம்பு கேட்டனும் ஒன்றாக இணைந்து, ரஷ்யாவும் சைனாவும் இணைந்து என்ன செய்யும் என்றால், இந்த பர்பிள் கேட்டனோடு கூட யுத்தத்துக்கு போகிறது. பர்பிள் கேட்டனோடு கூட யுத்தத்துக்கு போய் அதை அழித்து போடுகிறது. சைனா உலகத்தை ஆளுக செய்யாது, ரஷ்யா உலகத்தை ஆளுக செய்யாது, ஆனால் ரோம் வந்து உலகத்தை ஆளுக செய்யும். 7 இயர்ஸ் அவங்க ஆளுக செய்வார்கள். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 இயர்ஸ் அவர்கள் ஆளுக செய்வார்கள். அப்பொழுது இந்த அயன் கேட்டன், இந்த பர்பிள் கேட்டன், அதாவது இந்த பேம்பு கேட்டன், ரஷ்யா அண்ட் சைனா என்ன செய்கிறது, பர்பிள் கேட்டனுக்கு விரோதமாக அது யுத்தத்துக்கு போகிறது. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்த பார்க்கும்படியாக அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்பொழுது என் டினாமினேஷனில் ஹோலி கோஸ் வந்து இல்லை, அறவே ஹோலி கோஸ் இல்லை. அவங்களுக்கு பரிசுத்தாவியினுடைய சந்தோஷம், அந்த அனாய்டிங் இல்லை. அதனால் அந்த நதியினுடைய தண்ணீரானது வற்றி போய்விட்டது. அதனால் செய்தியை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், ஜட்ஜ்மெண்ட் வரும். ஒரு தன் செய்தியை புறக்கணித்தால் அதை தொடர்ந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும், நியாய தீர்ப்பு வரும். சீல்ஸ் எதை குறிக்கிறது, ரெடெம்ஷனை குறிக்கிறது, சீல்ஸ் ஃபார் த பிரைட். இந்த சீல்ஸ் மிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து அது என்ன கொண்டு வருகிறது என்றால், நமக்கு வந்து ரெடெம்ஷனை கொண்டு வருது. இந்த கடைசி காலத்தில் 7 முத்திரைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. த ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் ப்ராட் கிரைஸ்ட் பேக் இன் டு வேர்ட் ஃபார்ம். அன்றைக்கு மாம்சத்தில் ஜீவித்த ஆண்டவர் இன்றைக்கு வேர்ட் ஃபார்மாக முத்திரைகள் திறக்கப்பட்டது நிமித்தம் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் மாம்சத்திலே மறைந்திருந்தார், தேவன் மாம்சத்திலே மறைந்திருந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு வார்த்தையிலே மறைந்திருக்கிறார், அந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். காட்ஸ் வேர்ட் இஸ் ஸ்பிரிட் வென் யூ ரிசீவ் இட் பை ஃபெய்த். தேவனுடைய வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அனாய்டிங் பெறுகிறீர்கள். அதுதான் ரியல் ஹோலி கோஸ்ட் அனாய்டிங். வார்த்தையானது திறக்கப்படும் பொழுது பரிசுத்தாவி இன்றைக்கு நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவ்விதமான காலத்தில் இருக்கும் பொழுது சாபனங்களிலே பரிசுத்தாவியானது வறண்டு போய்விட்டது. அதனால் என்ன ஏற்படும் என்றால், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. சீல்ஸ் ஃபார் ரெடெம்ப்ஷன், அது வந்து மீட்பை குறிக்கிறது. வயல்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், வயல்ஸ் எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கத்தர் முதலாவது ஒரு முத்திரை, ஆட்டுக்குட்டியான முத்திரை திறக்கிறார். ஒரு தூதன் போய் என்ன செய்கிறான் என்றால் அந்த ரகசியத்தை கேட்ச் பண்ணுகிறார். பின்பு அவன் எக்காளம் ஊதுகிறான். எக்காளம் ஊதும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நேச்சுரல் வாராக இருக்கிறது, நமக்கு அது ஸ்பிரிச்சுவல் வாராக இருக்கிறது. அதன் பின்பு அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். கீழ்ப்படியாதவர்கள் மேலே வயல்ஸ் கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. பின்பு என்ன செய்கிறது என்றால் ஆண்டவர் வேற ஒரு மிஸ்ட்ரியை அங்கே ரிவீல் பண்ணும் பொழுது இன்னொரு தூதன் அதை பெறுகிறார். அவன் எக்காளம் ஊதுகிறார். இப்படி வந்து வரிசையாக அந்த ஏழு முத்திரைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்திலே நம்ம ஏழாம் முத்திரையின் கீழே இருக்கும். நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் ஏழாம் முத்திரை இருக்கிறது. அதான் 1963 அங்கே ஓப்பன் ஆனது. நம்ம நாலாம் முத்திரையிலே இருக்கிறோம். அந்த நாலாம் முத்திரையில ஏழாம் முத்திரையும் வந்திருக்கிறது. அவர் கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது. தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் என்ன நம்ம அறிய வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆவியை தந்திருக்கிறார், அதிகமான வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ஆனால் சாபனங்கள் இல்லை, வேர்ட் இல்லை, ரெவலேஷன் இல்லை. அங்கே நோ ஹோலி கோஸ். அவங்க சும்மா அந்நிய பாச பேசுகிறாங்க, எமோஷனில் பேசுகிறாங்க. நான் கூட காலையில் ஒரு சபையை பார்த்தேன். அந்த சபையில் வந்து அதை நடத்துகிறவர் அந்நிய பாச பேசுகிறார். அந்நிய பாச பேசி அவர் ஜபத்தை ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த சபையில் சண்டை வருது. எல்லாரும் எழுப்பி சண்டை போடுறாங்க. எல்லாம் கோடம்பாக்கத்தில் தான் அந்த சபை இருக்கு. இது ஒரு சாபனம். நாங்கள் இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய தீர்மானத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நாங்கள் உங்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு காலையில் சண்டை நடக்கு பாருங்கள். அது ஒரு பெந்தகோச சபை. அந்த பெந்தகோச சபையினுடைய போதகர் மரித்து போனதுனால இப்பொழுது அங்கே குழப்பங்கள் இருக்கு. அவங்க அந்நிய பாச பேசுகிறாங்க, பிற சண்டையும் போட்டு அவங்க கூக்குரலும் இடுகிறார்கள். இல்லை சபையானது நடக்கலை, பிரசங்கம் ஆனால் பண்ணப்படலை. இன்றைய நிலவரம் அவ்விதமாக இருக்கிறது. சாபனங்களில் பரிசுத்தாவி இல்லை. அதனால் என்ன செய்கிறென்றால் அங்கே ஆறாம் தூதன் தன் கோபகலசத்தை ஊற்றும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருகிறது. நீ வந்து குளிராயும் இல்லை, அனலும் இல்லை. இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் என் வாயின் என்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் லவோதிக்கியா சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:15-16 வாசிக்கிறோம். அதனால அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை இப்பொழுது இல்லை. ஆண்டவர் அந்த வார்த்தையை அவங்க வாயிலிருந்து எடுத்து போடுகிறார். அங்கே என்ன இருக்குன்னா பாலிடிக்ஸ் இருக்கிறது. அங்கே ட்ரெடிஷனலாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அங்கே எமோஷனலாக ஆராதிக்கிறார்கள். அங்கே கிரீட் அண்ட் டாக்மா அங்கே இருக்கிறது. பிரமாணங்களும் கோட்பாடுகளும் இருக்கிறது. இவ்விதமாக ஒரு பாரம்பரிய சபையாக லவோதிக்கா சபை பெந்தகோச சபையானது மாறியிருக்கிறது. அந்த போதகர்லேருந்து எந்த விதமான வெளிப்பாடையும் எந்த ரகசியத்தையும் பெற முடியாது. அங்கே அனாய்டிங் இல்லை. அது ஐஸ்வர்யமுள்ள சபையாக இருக்கிறது. அநேக அங்கத்தினர்கள் அங்கே வருகிறார்கள். லவோதிக்கா சபை ஐஸ்வர்யம் உள்ளதும் அநேக அங்கத்தினர்களை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் என்னன்னா நோ ஹோலி கோஸ், பரிசுத்தாவி இல்லை. இப்பொழுது சாபனங்களில் பரிசுத்தாவி இல்லை, வறண்டு போய்விட்டது. தேவன் என்ன செய்கிறார் என்றால் கோபகலசத்தை ஊற்றுகிறார், ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். ஏனென்றால் அவங்க வார்த்தையை புறக்கணித்ததுனால. அல்ல, எகிப்தானது, எகிப்து தேசமானது ரிஜெக்டட் மோசஸ் மெசேஜ். தென் எஜிப்ட் ரிஜெக்டட் மோசஸ் மெசேஜ் அண்ட் தே வென்ட் அண்டர் த பிளட். எவ்ரி திங் டைட். கடைசி பாதையானது தலைப்பிள்ளை சங்கர். அவங்க வார்த்தையை புறக்கணித்தனால ஃபிளேக் மேலே ஃபிளேக் வந்து கடைசியாக டெத். த லாஸ் ஃபிளேக் இஸ் டெத். என்ன அதே போல் இன்றைக்கி சாபனங்களில் என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் டெத் இருக்கிறது. லாஸ்ட் ஃபிளேக், கடைசி பாதையானது டெத்தாக இருக்கிறது. ஆவிக்குரிய மரணம். இல்லை மோசே மெசேஜை புறக்கணித்ததுனால அவங்களுக்கு மேலே அந்த கோப கலசங்கள் ஊற்றப்பட்டது. கடைசி வாதை அங்கே மரணம் வந்தது. காரணம் என்ன வந்தால் மோசஸ் மெசேஜை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே போல் நோவா மெசேஜை ரிஜெக்ட் பண்ணதுனால அங்கே கோபகலசமானது ஊற்றப்பட்டது. எலக்ட் பீப்புள் தேவனால் தெரிந்து கொட்டப்பட ஆர்க்குள்ள போயிட்டாங்க. ஆனால் ஆர்க்குக்கு வெளியே இருந்த, பேழைக்கு வெளியே இருந்த எல்லாமே மறித்து போனது. லாஸ்ட் பிளேக்கு வந்தாங்க டெத். காரணம் வந்து மோசஸ் மெசேஜை ரிஜெக்ட் பண்ணதுனால. அதே போல எலஜா மெசேஜ அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஏற்பட்டது? பஞ்சம் ஏற்பட்டது, அங்கே மரணம் ஏற்பட்டது, இஸ்ரவேல் நாடானது அழிக்கப்பட்டது. காரணம் என்ன பண்ணால், அவங்க எலஜா மெசேஜை ரிஜெக்ட் பண்ணாங்க. பின்பு சன் ஆஃப் மேன் அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்தில் வரும் பொழுது when they rejected Jesus message, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவர்கள் புறக்கணித்தனாலே டைட்டஸ் வந்து என்ன செய்கிறான் என்றால், அனைகிலேட்டட் ஜெருசலேம், எருசலேமை அழித்து போட்டான், தேவாலயத்தை இடித்து போட்டான். உலகமெங்கிலும் 80 நாடுகளே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுதுதான் அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. 1948 அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. கிபி 70 1948 வரைக்கும் கிட்டத்தட்ட 1900 நாடு இல்லாமல் அவள் அகதிகளாக அங்கேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவங்க இயேசு கிறிஸ்துவின் மெசேஜை அவங்க புறக்கணித்தார்கள். அவள் மேலே வாதை ஊற்றப்பட்டது, உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறாங்க. நகோமியும் ரூத்தும் வந்து திரும்பி பெத்லேமுக்கு வருகிறாங்க. நகோமி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாள், ரூத் வந்து பிரஜாதி மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஒரு மோபிய பெண். எதற்காக? அவங்க ரெடம்ஷன் பெறுவதற்காக. ரூத்தை ரெடீம் பண்ணும்படியாகவும் நகோமியினுடைய ப்ராப்பர்ட்டியை ரெடீம் பண்ணும்படியாக அங்கே வந்து அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். அத்திமரமானது துளிர் விட்டுருக்கிறது. நகோமி அவள் தன்னுடைய லேண்டில் இருக்கிற, இன்னைக்கு ரூத்து நீங்கள் வந்து வார்த்தையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் மெசேஜை வந்து அவங்க புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய மெசேஜை புறக்கணித்தார்கள். சதுசேயர்கள், பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் வந்து வேர் ஆல்ரெடி டிசீவ்டு, தேவர் பிளைண்டு, அவர்கள் வந்து குருடர்களாக இருந்தார்கள், அவளால் காண முடியவில்லை. யோவான் சானகன் முன்னோடியாக வந்திருக்கிறான். எலஜா ஆவியுடைய யோபான் சானன் வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் 6 ஊழியத்தை செய்யும் பொழுது, முன்னோடி இயேசு கிறிஸ்துடைய வரைக்கும் முன்னோடியாக ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அதை காண தவறிவிட்டார்கள். மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இதை மேசியா வந்தார்கள். தே டிட் நாட் ரெகனைஸ் த ஜீசஸ், தே குடின் சி ஜீசஸ். இயேசுவை அவர்கள் காண முடியவில்லை. அவர்தான் கத்தர், அவர்தான் மேசியா என்று அவர்களால் ரெகனைஸ் பண்ண முடியலை. 4000 காத்திருந்தார்கள். இப்பொழுது அவர் வந்து உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி, எக்ஸாக்டாக வார்த்தையின்படி வரும் பொழுது அவங்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை, ரெகனைஸ் பண்ண முடியவில்லை. பெந்தகோச நாளிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. தென் தே டிட் நாட் ரெகனைஸ் த ஹோலி கோஸ் ஹெட் கம், பரிசுத்தாவி வந்திருக்கிறது என்று அவளால் அறிய முடியவில்லை. இவர்கள் எல்லாரும் மதுபானம் பண்ணியிருக்கிறார்கள், புதிய தராட்சரசத்தினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியலை. இது 2000 முன்னதாக நடந்த காரியம். அது என்ன செய்யறா, மறுபடியும் இப்பொழுது நடக்கிறது. இன்னைக்கு டினாமினேஷன் வந்து தே குடின் சி எலஜா அட் த எண்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். அது பழைய ஏற்பாட்டின் முடிவிலே எலஜா வந்தார், யோவான் சானன் எலியாவின் ஆவிய உடையவனாக வந்தான். அதே போல இன்னைக்கு இருக்கிற டினாமினேஷன் பீப்புள், ஹிஸ்டரி ரிபீட் அகைன், சரித்திரம் மறுபடியும் வருகிறது. அவர்கள் அதை காண முடியவில்லை. யோவான் சானகன் வந்து இயேசு கிறிஸ்துடைய வரைக்கு முதலாம் வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய 2 வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும் என்று கர்த்தர் 1933 சொன்னார். 17 நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அந்த பால் ஆஃப் ஃபயர் வந்தது, அதிலிருந்து அந்த சத்தம் தோன்றினது. ஆனால் அவர்களால் ரெக்கனைஸ் பண்ண முடியலை, சாபனங்கள் வந்து அறிய முடியலை. எந்த சாபனத்து காரணக்காக எலியா வந்தார் சொன்னால் தெரியாது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன், இன்றைக்கு பிரதர் பென்காம், ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டார், எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசியை கொண்டிருக்கார், ஒருத்தருக்கும் தெரியாது. கரெக்டாக வார்த்தையின்படி வந்திருக்கிறது, அவங்க ரெகனைஸ் பண்ண முடியலை. அதன் பின்பு என்ன செய்யறால் இங்க சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில நடக்கும். லூக்கா 17:30 வாசிக்கலாம். லூக்கா 17:30
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே சோதோமின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். As it was in the days of Lot, so shall be when the Son of Man revealed. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். இப்பொழுது உலகம் சோதோம் குமாராவாக இருக்கிறது. ஜனங்கள் அதிக பாவத்தில் இருக்கிறார்கள். அவள் மோசமான பாவங்களிலே, அருவறுப்பான பாவங்களிலே இருக்கிறார்கள். அந்த ஆவி அவங்க மேலே வந்திருக்கிறது. லோத்து காலத்தில் இருந்த அதே ஸ்பிரிட் வந்து இன்றைக்கு உலகத்தின் மக்கள் மேலே வந்திருக்கிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை பிரதர் பென்காம் செய்தார். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், பிரதர் பென்காம் வந்து கிறைஸ்து கிடையாது. அவர் சன் ஆஃப் மேன் கிடையாது. ஐ எம் நாட் த சன் ஆஃப் மேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரன் ஊழியம் வந்திருக்கு. அது ஆபிராமுக்கு வந்தது. அப்பொழுது லோத்தின் காலமாக இருந்தது. அதன் பின்பு யூதர்களுக்கு அது வந்தது. இப்பொழுது மூன்றாவது முறையாக மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்திருக்கிறது. புறஜாதிகளாகிய யூதர் அல்லாத ஜாதிகளாகிய நமக்கு வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. அதாவது தீர்க்கதரிசி மூலமாக மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வந்தது. அதில் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? மூணு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது என்ன சென்றால் அந்த ஹீலிங், இரண்டாவது ப்ராஃபஸி, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இந்த த்ரீ புல் மினிஸ்ட்ரி வந்தது. அதே த்ரீ புல் மினிஸ்ட்ரி தான் பிரதர் பென்காமுடைய ஊழியத்தில் வந்தது. வியாதிகளை சுகமாக்கினார். ஆயிரக்கணக்கான பேர் சுகமானார்கள். எல்லாம் டைரக்ட் மிரக்கிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் மனுஷகுமாரனாக வந்து சாராளுடைய இதயத்தில் இருக்கதை வெளிப்படுத்தினார். அதே தான் மறுபடியும் வந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். நீ உனக்கு ஐந்து புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறவனு உனக்கு புருஷன் அல்ல. அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். நீ அத்திமரத்தின் கீழே ஜெபம் பண்ணும் பொழுது, பிலிப்பு உன்னை கூப்பிடும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் என்று சொல்லுகிற. எப்படி 20 மைலுக்கு அங்கே இருக்கிறா, மலைக்கு அப்பால இருக்கிற, எப்படி அவர் பார்க்க முடிந்தது? சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் பெயர் சகைன்னு எப்படி தெரியும்? ஒரு நாள் அவனை பார்த்ததில்லை. அவன் மரத்து இலைகளுக்குள்ளே மறைந்திருக்கிறான். அங்கே அவன் இருக்கிறான் என்று எப்படி தெரியும்? அதனால் அது வந்து டிசைனிங் ஆஃப் த ஹார்ட், டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட். அப்பொழுது அந்த அது செகண்ட் புல்லாக இருக்கிறது. தேர்ட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். யோவான் 6:53 சொல்லும் பொழுது எல்லாம் ஓடிட்டாங்க, 70 சீசர்களும் அவர்கள் பின்வாங்கி போயிட்டார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்? அதே ஊழியன்தான் பிரதர் பென்னமுக்கு வந்தது. அவர் வந்து வியாதிகளை சுகமாக்கும் பொழுது திரளான கூட்டம் வந்தார்கள். பின்பு என்ன செய்தார் என்றால் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நிறைய பேர், இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாச்சு. அதன் பின்பு அவர் வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். இந்த உபதேசத்தோடு கூட நம்ம லைஃபை லைன் அப் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த தேட் புல் வரும் பொழுது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வரும் பொழுது அநேகர் இது கடினமான உபதேசம்னு போயிட்டாங்க. அதுதான் இப்பொழுது நடந்தது. அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். மனுஷகுமாரன்ட ஊழியம் இப்பொழுது வந்திருக்கிறது. அது தீர்க்கதரிசி வந்து அதை செய்தார். அவரை கத்தர் காட்சி விட்டு எடுக்கும் பொழுது அந்த ஊழியம் வந்து மனவாட்டி மூலமாக கண்டினியூ ஆகிறது. என்ன கண்டினியூ ஆகிறது? இட் வில் நாட் பி அ பப்ளிக் ஷோ என்று சொல்லியிருக்கிறார். இது வெளியரங்கமான காட்சி அல்ல. இப்பொழுது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு நடந்து கொண்டிருக்கிறது. ராப்சர் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தையை நமக்கு திறக்கிறார். ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு நம்முடைய மனதை திறக்கிறார், வேத வாக்கியங்களை திறக்கிறார். அது அன்றையோடு கூட முடிந்து போகவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுதும் அவர் என்றால் வார்த்தையை நமக்கு திறந்து ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து we are the continuation of the Son of Man ministry. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை வந்து அப்போஸ்தலர்கள் கண்டினியூ பண்ணது போல கர்த்தர் வந்து பென்காமை எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவர் போதகர் மூலமாக அனாயிட்டட் பிரீச்சர் மூலமாக அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது லூசிங் ஆஃப் த ஹோலி கோஸ் இன் த லாஸ்ட் டேஸ், முத்திரைகள் தடக்கப்படுதலானது அது லூசிங் ஆஃப் த ஹோலி கோஸ் கொண்டு வருது. பசுத்தாவி ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அதன் மீன்பு அவர்களுக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. இப்பொழுது பரிசுத்தாவியானது அதிகமாக ஊற்றப்படுகிறது. இந்த ரெவலேஷன் நமக்கு அனாயிட்டிங்கை கொண்டு வருகிறது. லூசிங் ஆஃப் த ஹோலி கோஸ் இன் த லாஸ்ட் டேஸ், பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் யூதர்கள் அதை அறியவில்லை. அதே போல இன்னைக்கு இருக்கிற சாபிரத மக்கள் இந்த மூணு காரியங்களை அறியவில்லை. எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இத்தற்சமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுனாபன கிறிஸ்தவர்களால் ஒன்றுமே தெரியாது. இந்த மூணு காரியத்தை கத்தர் செய்கிறார், இது காட்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறது. அந்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியாதபடி அவங்க அந்நிய பாஷை பேசலாம் இருக்கிறாங்களே ஒழிய மற்ற எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இப்பொழுது நம்ம மெசேஜை நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த மெசேஜ் சர்க்கிளை நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த மெசேஜ் சர்க்கிளில் எ லாட் ஆஃப் அன்கன்வெர்டட் மேன், இதோ மனம் திரும்பாத நிறைய பேர் இருக்கிறார். The people in foodless pastures preaching contamination. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மேய்ச்சல் இல்லாத சபையில் இருக்கிறாங்க. அந்த சபையில் மேய்ச்சல் இல்லை, அந்த சபையில் வெளிப்பாடு இல்லை, சத்தியம் இல்லை, அவ்விதமாக இருக்கிறார்கள். ஓசையிடுகிற கைத்தாளம் போல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெசேஜ் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அந்த மெசேஜ் நம்ம வந்து அந்த மெசேஜோடு நம்ம லைஃபை அலைன் பண்ணுறோம். அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். அந்த மெசேஜ், அந்த வேர்டு வந்து நம்மை கிளின்ஸ் பண்ணுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தையானது நமக்குள்ளே வந்து இடம் பெற்றிருக்கிறது. வார்த்தை நம்ம மூலமாக ஜீவிக்கிறது. நம்ம அந்த வார்த்தையோடு சேர்ந்து நம்ம செயல்படுகிறோம். இவ்விதமாக நம்ம இருக்கும் பொழுது அநேக சபைகள் வந்து அங்கே மேய்ச்சல் இல்லாத சபையாக இருக்கிறது. அங்கே வந்து ஃபுட் இல்லை, அங்கே வெளிப்பாடு இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அங்கே ஹோலி கோஸ்ட் அனாய்டிங் இல்லை. கர்த்தர் நமக்கு இவ்விதமாக செய்திருக்கும் பொழுது ஐப்ராத்து நதியானது வற்றி போய்விட்டது. ஆறாம் கோபகலசத்தை ஊற்றும் பொழுது நோ ஹோலி கோஸ், பரிசுத்தாவியானது எடுபட்டு இன்னைக்கு எலெக்டட் பீப்புள் மத்தியில் மட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ணுறவங்க மத்தியில் தான் இன்னைக்கு அனாய்டிங் இருக்கிறது. காட்ஸ் ப்ரோக்ராம் அவ்விதமாக இருக்கிறது. அதனால் காட்ஸ் ப்ரோக்ராம் என்ன, வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அங்கே கோபகலசம் ஊற்றப்படுகிறது. சாபனங்கள் இந்த ப்ராஃபிட் மெசேஜை புறக்கணித்ததுனாலே ஆண்டவர் பரிசுத்தாவியை எடுத்து விட்டார். அதனால் அவங்க வெறும் அந்நிய பாஷை பேசலாம் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. பாரம்பரிய சபைகளாக, சாபன சபைகளாக மனுஷனுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிறது. அதே சமயத்தில் மெசேஜ் பீப்புளை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களும் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் அனாயிட்டிங் இல்லை. மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் முத்திரை இட்ஸ் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அவர் சவுண்ட் வாய்ஸாக இருக்கிறது. நம்ம அதை சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நீங்கள் ரேப்சரிங் ஃபெய்த் பெறணும், நியூ பேர்த் அடையணும். அ லாட் ஆஃப் அன்கன்வெர்டட் பீப்புள் மெசேஜில் இருக்கிறாங்க. A lot of unconverted pastors இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பரிதாபமான நிலை. அதனால் அவங்களுக்கு நோ ஹோலி கோஸ், நோ ஹோலி கோஸ் இல்லாதனால கோப கலசங்கள் ஊற்றப்படும். அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று அறிந்திருக்கிறோம். என்ன ஜட்ஜ்மெண்ட் என்றால் கைவிடப்படுவார்கள், மகா உபத்திர காலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அவங்க ஃபூலிஸ் வெர்ஜனாக மாறுகிறார்கள். இதுதான் வந்து இந்த நேரத்துக்குரிய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமையை நான் பார்க்கணும். ஆறாம் தூதன் தன்னுடைய கோபகலசத்தை ஐப்ராத்து என்னும் நதியிலே ஊற்றினான். அப்பொழுது என்ன செய்கிறோம் என்றால் அங்கே அந்த தண்ணீரானது வற்றி போயிட்டு சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வர ராஜாக்களுக்கு வழி உண்டாகும்படியாக ரஷ்யா சைனா வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, கிரேட் பிரிட்டன், இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இப்பொழுது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா, சைனா, இந்தியா. அதனால் இது ஒரு அலையன்ஸ் வந்து இந்த ராஜாக்கள் வந்து இங்கே வர வேண்டும், இங்கே யுத்தம் ஏற்பட, ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் யுத்தம் ஏற்பட வேண்டிய நேரம் இப்பொழுது அந்த அலையன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் யுத்தத்தின் மூலமாக அந்த அலையன்ஸ் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். ரெண்டாக, ரெண்டு பிரிவாக இருந்து யுத்தம் நடக்கும். கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வர ராஜாக்களது ஆயத்தம் ஆகும்படி அந்த எனர்ஜி என்றால் அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. அந்த ஐப்ராத் நதியை குறித்து இன்னொரு இடத்துலையும் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:13 வாசிக்கலாம்.
ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன்.
சரி, போதும். இங்க ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருக்கிற ஆறாம் தூதனை நோக்கி, ஐப்ராத்து என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடு. அந்த 4 தூதர்கள் வந்து ஹிட்லர், முசோலினி, எக்மேன், இந்த 4 கொடுங்கோல் மன்னர்கள். அதை வந்து அவிழ்த்து விடு. அவர்கள் இவ்வளவு நாளும் கட்டப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அதை ஐப்ராத் நதியை தாண்ட முடியாது. ஆனால் இப்பொழுது அவளை அவிழ்த்து விடு, ஐப்ராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கும் 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். மனுஷரில் 1/3. அன்றைக்கு 18 லட்சம் யூதர்கள் இருந்தார்கள். 2 உலக யுத்தத்தின் போது இவர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அந்த அவிழ்த்து விடப்பட்டார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள், அவர்கள் அவர்கள் மேலே வருகிறார்கள். அந்த யூதர்கள் மேலே வந்து 1/3, 6 லட்சம் பேரை கொன்று போட்டார்கள். ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொன்று போட்டான். அவர்கள் மேலே வந்தது, அந்த ஆவிகள் அவர்கள் மேலே வந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை உலகம் எங்கிலும் சிதறடித்தார். உலகத்தின் பல பாகங்களிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கொல்லப்படுகிறார். 1/3, 6 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அயல் நாட்டில் இருக்கக்கூடாது, நம்முடைய சொந்த தேசம் வர வேண்டும் என்று அவர்கள் வந்து பிரிட்டன்ட்ட கேட்டு அந்த நாட்டை பெற்றுக்கொண்டார்கள். துருக்கியர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அந்த நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த விதமான உபத்திரம் வரவில்லை என்றால் அவங்க சொந்த நாட்டுக்கு போக மாட்டாங்க. அங்கே நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஜெர்மனியில் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ரஷ்யாவில் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, அவங்க போன இடத்துல ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த விதமான உபத்திரம் வரவில்லை என்றால் இந்த 4 தூதர்கள் அவங்க மேலே அவிழ்த்து விடப்படவில்லை என்றால் சொந்த நாட்டுக்கு வரணுங்க எண்ணமே அவர்களுக்கு வராது. ஆனால் அங்கே உபத்திரம் ஏற்பட்டதுனால அவங்களுடைய சொந்த நேரத்துக்கு வந்தாங்க. ஐப்ராத் என்ற நதியிலே கட்டப்பட்டிருக்கிறார். அந்த பொலிட்டிக்கல் பவர், நேஷனல் பவர் வந்து அவங்கள வந்து கட்டி வைத்திருந்தது. இப்பொழுது அது லூஸ் பண்ணப்படும் பொழுது, ஆண்டவர் அந்த ஆவிகளை லூஸ் பண்ணும் பொழுது செகண்ட் வேல்வர் வந்தது. அதே போல பசுத்தாவியானவர் வந்து அந்த பிரமாணங்களினாலே கட்டப்பட 2000 வருஷமாக for 2000 years என்ன பசுத்தாவியானவர் கட்டப்பட்டிருந்தார். அதில் பசுத்தாவியானவர் எப்படி ஜாபனங்களிலே பிரமாணங்கள் கோட்பாடுகள் இருந்தது, திருத்துவத்தை விசுவாசிக்கணும், டைட்டில் பேப்டிசம், பிதா குமாரன் பசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீங்க ஒரு சாபனத்தை சேர வேண்டும். அவ்விதமான அந்த கோட்பாடுகளினாலே பரிசுத்த ஆவியானவர் முழுசுமா கிரியை செய்ய முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே கட்டப்பட்டிருந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது நம்ம அந்த ஃபால்ஸ் டாக்டின்ல இருந்தும் சாபத்துல இருந்தும் நம்ம வெளியே வந்துட்டோம். நமக்கு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஏழு சபை காலங்களிலே இந்த 2000 இயர்ஸ் வந்து அவங்க ஃபால்ஸ் டாக்டின்ல இருந்தாங்க, ஒரு சாபன உபதேசத்தில் இருந்தனாலே பரிசுத்தாவியானவர் அவிழ்த்து விடப்படவில்லை. இன்னைக்கு பரிசுத்தாவியான மனவாட்டி மேலே அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 4 தூதர்கள் வந்து யூதர்கள் மேலே அவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே வரும் பொழுது நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நீங்கள் பெறுகிறீங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் வந்து ஐப்ராத்து நதியை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன், அந்த கோபகலசம் ஊற்றப்பட்டதை குறித்து பேசியிருக்கிறேன். அடுத்தபடியாக அந்த 13 வாசிக்கலாம்.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு
புறப்பட்டு. இப்பொழுது அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம் என்றால், வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தீக்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைக்கொப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கட்டினேன். அதுதான் ட்ரினிட்டி ஸ்பிரிட். தவளை வந்து எப்பொழுதுமே பின்னோக்கி பார்க்குமா, அது முன்னோக்கி போகாது, அது பின்னோக்கி தான் நகரும், அது எப்பவுமே பின்னால் தான் பார்க்குமா அப்படி என்று சொல்லுகிறார்கள். இல்லை தவளைக்கொப்பான, தவளை வந்து ஃப்ராக் வந்து ஒரு அருவறுப்பான பிராணி, ஒரு அசுத்தமான ஒரு பிராணி. அந்த அந்த ஆவிகள், அசுத்தமான ஆவிகள் எங்கேருந்து வருது? இதை சாத்தான் வந்து அவன் 3 வெளிப்படுகிறான். 3 மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சாத்தான். வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்கு தரிசி. அதெல்லாம் 3 ஆள் கிடையாது. இதுவும் வந்து 3 டேமாக போட்டிருக்கு. சாத்தான் வந்து 1 ஸ்பிரிட் தான். ஆனால் அவன் 3 வெளிப்படுகிறான். தேவன் ஒருவர் தான், அவர் பிதா குமாரன் பசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்களில் வெளிப்படுகிறார். அதே போல் இது சாத்தான், அவன் வந்து 1 ஸ்பிரிட் தான். அவன் இப்படி 3 மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வரான். 3 ஆஃபீஸஸில் இருக்கிறான். ஆண்டவர் எப்படியோ அதுதான். அது நீங்கள் இந்த விளக்கத்தை தெரிஞ்சால் அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும். அல்ல, மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திகிச்சி வாயிலிருந்து தவளைக்கொப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வருது. அது எப்பொழுதுமே பின்னால் தான் பார்க்குது. எங்கே பின்னால் பார்க்குது? நிசாயா கவுன்சிலில் பார்க்கு. கிபி 325 அலெக்சாண்டர் அந்த ரோம சக்கரவர்த்தி அந்த ட்ரினிட்டி பிரமாணத்தை கொண்டு வந்தார். தேவன் வந்து 3 நபர்களாக இருக்கிறார்கள். ஒரே தேவனில் 3 பர்சன் இருக்காங்க. 3 பர்சன் இன் 1 காட். நம்ம என் வந்து 3 ஆஃபீஸஸ் இன் 1 காட். ஒரே தேவனில் 3 ஸ்தானங்கள் இருக்கிறது. பிதா குமாரன் பசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்கள் ஒரே தேவனிலே இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அவங்க 3 பர்சனாக இருக்கு, 3 நபர்களாக இருக்கிறாள் என்று. அதனால் இந்த ஆவிகள் எல்லாத்தையுமே பின்னோக்கி பார்க்குதான். அது ட்ரினிட்டியை தான் பார்க்குது. அந்த ட்ரினிட்டியில் தான் எல்லாமே ஐக்கியம் அடப்போகுது. கத்தோலிக்க மார்க்கத்தோடு கூட அவர்கள் ஐக்கியப்படுவார்கள். வேர்ல்டு கவுன்சில் மூலமாக, எக்கினிமினிக்கல் மூமெண்ட் மூலமாக எல்லா சாபனங்களும் அது வந்து பின்னோக்கி பார்க்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் கத்தோலிக்க மார்க்கத்தோடு ஐக்கியமாகுது. கத்தோலிக்கர் அங்கே சாமியார் போப்பு என்ன செய்கிறார் என்றால் இன்டர் ரிலிஜன் ஒரு மீட்டிங் வைக்கிறார். முஸ்லீமும் நீங்கள் வரலாம், ஹிந்துஸும் வரலாம், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நீங்கள் வரலாம். நீங்கள் உங்கள் மதத்திலே இருங்க, ஆனால் இங்கே கூட அலைன்ஸ் வைங்க. அதனால் போப்பு வந்து இன்டர் ரிலிஜன் மீட்டிங் வைத்து எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்கிறார். அதே சமயத்தில் எல்லா சாபனத்தையும் ஒன்று சேர்க்கிறார். நீங்கள் பெந்தகோசாக இருந்தால் பரவாயில்ல, ப்ரோட்டஸ்டண்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஐக்கியமாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஐக்கியமாக இருந்தால்தான் கம்யூனிசத்தை நம்ம எதிர்க்க முடியும். நமக்கு வந்து பொதுவான எதிரி கம்யூனிசம். இந்த கம்யூனிசம் எதிர்க்கணும்னா நம்ம வந்து பல கொள்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் அந்த அலையன்ஸ் வாங்க. அதெல்லாம் போப்பின் கீழே அவங்க ஒரு அலையன்ஸுக்குள் வர்றாங்க. 1 வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் வர்றாங்க, 1 ரிலிஜனில் வருகிறார்கள். இன்டர் ரிலிஜன் என்று சொல்லி எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து நம்ம கம்யூனிசத்துக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டும். அவங்களுடைய பொதுவான எதிரி கம்யூனிசம். அதெல்லாம் அவிதமான இப்பொழுது அதை வேண்டிய எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குளோபலிசம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எல்லா டினாமினேஷனும் அங்கே திரும்பி பார்க்கறது, எங்கேருந்து வந்தாங்களோ இப்போ அதே இடத்துக்கு போகிறாங்க. கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்தாங்க, அவள் தாய் வேசியாக இருக்கிறாள், இப்பொழுது வேசியினுடைய குமார்த்திகள் இவர்களும் வேசிகளாக மாறினபடினாலே இவங்களும் அங்கே வந்து ஹேர்லெட்ஸாக மாறினபடினாலே அவளோடு கூட போய் தாயோடு கூட மகள் ஐக்கியப்படுகிறாள். தாய் வந்து வேசித்தனம் பண்ணுகிறாள் என்று சொல்லி வெளியே வந்தவங்க இப்போ இவங்களும் உலகத்தோடு கூட அவர்கள் வந்து வேசித்தனம் பண்ணால அவங்க கூட போய் இப்போ சேர்ந்துருதாங்க. அதுதான் இப்பொழுது நடக்கு. இந்த அசுத்த ஆவிகள் வந்து புறப்பட்டு வருகிறது. இந்த ட்ரினிட்டி ஸ்பிரிட், இந்த ஃப்ராக் ஸ்பிரிட் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. அதை தொடர்ந்து வாசிக்கலாம் அதே வசனத்தை.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகம் மிகவும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு.
இது அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், இவள் பூலோகம் எங்கில் உள்ள ராஜாக்களை யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இந்த ஃப்ராக் ஸ்பீச் வந்து அதனுடைய என்ன செய்து எல்லாத்தையும் வந்து தேவனுடைய சர்வ பலமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்படுகிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள மகா தேவனின் அந்த நாள் வந்து என்னன்னா, அந்த நாள் வந்து யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க முடியாதான் அர்மகதோன் யுத்தம், தேர்ட் வேர்ல்ட் வார். இது எல்லாமே தேர்ட் வேர்ல்ட் வார்க்கு அதை கொண்டு சொல்லுகிறது. அதனால தேசத்தின் ராஜாக்கள் என்ன பேசுகிறாங்க, போரிஸ் எல்சன் ஜான்சன் என்ன பேசுகிறார், பிரிட்டனுடைய அதிபதி, அமெரிக்கா அதிபதி பைடன் என்ன பேசுகிறார், ஜெர்மனி என்ன பேசுகிறது, எல்லா தலைவரும் உலக தலைவர்களும் இப்பொழுது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க இந்த உக்ரைன் யுத்தம் வந்ததுனால எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார். எல்லாருமே கம்யூனிசத்துக்கு அகைன்ஸ்ட் தான். அவன் இப்பொழுது அவர்களுடைய இது அவங்களுடைய பேச்சானது, அந்த பேச்சானது என்ன செய்கிறது என்றால் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. உக்ரைனுக்கு நம்ம ஆயுதங்கள் சப்ளை பண்ணலாம். அதனால பாருங்க என்ன, அவங்களுடைய பேச்சு எல்லாமே அவங்களுடைய எனஜெண்டல் அந்த வந்து அவர்களை வந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுது, உலகத்தை ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. தேர்ட் வேர்ல்ட் வார், சர்வ வல்லமுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தம், தேர்ட் வேர்ல்ட் வார், நியூக்ளியர் வார், அந்த வாருக்கு வந்து இவங்களுடைய பேச்சு, உலக தலைவருடைய பேச்சுகள் அங்கே வழி நடத்துகிறது. பாருங்க, ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவர் பேச்சுக்கு தான் வேலையும் இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா பணம் செல்லுபடி ஆகாது, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லுபடி ஆகுதுன்னா உடனே அந்த நைட்டே முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்து நாட்டின் அதிபதியா இருக்கிறவர் சொன்னா அடுத்த செகண்ட்ல அது முடிஞ்சு போகுது. அப்போ அவர் பேச்சுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுடைய பேச்சில் பவர் இருக்குது. அவங்க சொன்னால் ஒரே நிமிஷத்தில் அவங்க தேசத்தை மாற்றிவிட முடியும். ஒரு ஆர்டர் போட்டால் உடனே அது நிறைவேறும். இல்லை, அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ், அவங்க என்ன செய்கிறாங்க என்றால் அவங்கள் வந்து தேர்ட் வேர்ல்ட் வார்க்கு இப்பொழுது தங்களை ஆயத்தப்படும். எவ்வளோ நாளும் தங்களுடைய சொந்த நாட்டை கவனித்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையக்கூடாது, தங்களுடைய நாடு முன்னேற வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்பொழுது யுத்தத்துக்கு அவங்க வந்து பில்லியன்ஸ் டாலர்ஸ் செலவு பண்ணுறாங்க, ஆயுதங்களை அனுப்புகிறார்கள். இப்பொழுது என்ன சென்றால் ரஷ்யா வந்து இந்தியா நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, இந்தியா நமக்காக நிற்குமா, நம்ம பக்கத்தில் சேருவாங்களான்னு அது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்கள் என்ன, இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த 6ஆம் கோப்பகலசத்தை உங்களுக்கு பேசுகிறேன். யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக அந்த ஆவிகள் புறப்பட்டு சொல்கிறது. ஆகாப்பை விழ வேண்டும், யார் அவனுக்கு போதனை செய்வார் என்று அங்கே ஆண்டவர் அங்கே சிங்காசனத்திலிருந்து கேட்கிறார். அப்பொழுது ஒரு ஆவி வந்து நான் போய் ஆகாப்பை விழ வைக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஒன்னு ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்பொழுது நீ எப்படி ஆகாப்பை போய் யுத்தத்தில் நீ விழ வைக்க முடியும் என்று அங்கே கேட்கும் பொழுது, நான் அவருடைய தீர்க்க தரிசியின் அங்கே வாயிலே பொய்யின் ஆவியாக இருப்பேன். அதான் தவளைக்கொப்பான ஆவிகள், அது பொய்யின் ஆவிகள், லையிங் ஸ்பிரிட். நீ அவங்களுடைய வாயிலே நான் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார், நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது 400 தீர்க்க தரிசிகள் அங்கே ஆகாப்புக்கு முன்பாகவும் யோசபாத்துக்கு முன்பாகவும் நிற்கிறார்கள். நாங்க போய் அங்க ராமோத் கீலேயாத்துல இருக்கிற அந்த இடம் வந்து நமக்கு சொந்தமானது. ஆனா சீரியர்கள் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள வந்து நம்ம வந்து ஜெயிக்க வேண்டும். யுத்தத்துக்கு போனா ஜெயம் கிடைக்குமா என்று அங்க விசாரிக்கும் பொழுது அவங்க ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ராஜாக்கள் 22:20 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்று.
அவனுடைய தீர்க்கதரிசியின் எல்லா வாயிலும் நாங்கள் பொய்யின் ஆவியா இருப்பேன். ஆண்டவர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அதனால அந்த பொய்யின் ஆவிகள், தவளைக்கொப்பான ஆவிகள், சிதேக்கியா கீழே 400 அங்கே ஹீப்ரூ ப்ராபட்ஸ், எப்ரே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அங்கே யோசபாத்து ஆகாப்பு கேட்கும் பொழுது யுத்தத்துக்கு போனால் ஜெயம் கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? அங்கே தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக இருப்பு கொம்புகளை உண்டாக்கி சுவரில் போய் மோதுகிறான். இதே மாதிரி நீங்கள் முட்டி தள்ளுவீங்க. அவன் ஒரு அடையாளமாகவும் காண்பிக்கிறான். 400 தீர்க்கதரிசிகளும் ஏக வார்க்காக சொல்லுகிறார்கள், யுத்தத்துக்கு போனா ஜெயம் கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். ராமோத் கிலேயாத்து நமக்கு சொந்தமானது. சீரியர்கள் அதை வைத்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் பட்டினியில இருக்காங்க, அவங்க அதுல பயிர் செய்து சாப்பிடுறாங்க. அதை நம்ம கைப்பற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவா மூலமாக அந்த இடம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது சீரியர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அதனால நியாயம்தான், நம்ம யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெயம் கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். 400 தீர்க்கதரிசி வாயில பொய்யின் ஆவியா இருந்தது. அதான் அந்த தவளைக்கொப்பான ஆவிகள் அவங்கள யுத்தத்துக்கு போக முடியாது செய்கிறது. எதுக்கு என்றால் ஆகாப் வந்து விழ வேண்டும். ஆகாப்பை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். ஒன்னு ராஜ்யங்கள் 21:19 வாசிக்கிறோம். இது சரியான தீர்க்க தரிசனம் கிடையாது. இது தேவனுடைய ஆவினால கொடுக்கப்படலை. வேற ஏதாயிலும் தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? இத மிகாயா என்கிறவன் ஒரே இருக்கிறான். எப்பொழுது எனக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவான். ஆகாப் வந்து பாவியா இருக்கிறான், அவனுக்கு எப்பவும் அகைன்ஸ்டா தான் பேசுவார். அவன் நல்லவனா இருந்தா, ஆவிக்குரியவனா இருந்தா அவனுக்கு அந்த மாதிரி கண்டமினேஷன் வராது. அந்த எலஜா அவனுக்கு விரோதமாக இருக்க மாட்டான், மிகாயா அவனுக்கு விரோதமாய் பேச மாட்டான். அவன் எப்பொழுதும் தான் பாவியா தானே இருக்கிறான். அவனுடைய மனைவி உபதேசத்தை கேட்டு அவன் ஐடல் ஒர்ஷிப்பராக இருக்கிறான். அதனால அவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமாக தான் பேசுவான். இல்லை, அவனை கூப்பிடுங்க அப்படி கேட்கவே, அவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 13 வாசிக்கலாம்.
மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவரில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான்.
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் 400 பேரும் ஒண்ணு போல சொல்லியிருக்கான். 400 அந்த சிக்காகோ போஸ்டர் போதர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க திருநீட்டியை பிலீவ் பண்றாங்க. பெண்ணாம கேள்வி கேட்கணும்னு வரும் பொழுது, பெண்ணாம அங்க நின்று பேசும் பொழுது அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. நீங்க உங்க பைபிளை எடுத்துட்டு என்னுடைய வலது பக்கத்துல வந்து நான் சொல்ற உபதேசம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் சர்பத்தின் வித்து ஒன் காடு இதெல்லாம் தப்புன்னு நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் கூட வரல. ஏனென்றால் வலது பக்கத்துல கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கேயே அடிச்சு போட்டுருவார், அங்கேயே செத்து போவாங்க. அவங்களுக்கு என்னை விட அவங்க புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாரு. பின் ட்ராப் சைலண்ட் வந்தது. பின்பு அவங்க எல்லாருமே ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூட வரல. அந்த 400 ஃபால்ஸ் ப்ராஃபெட், அந்த தீர்க்கதரிசிகள், 400 தீர்க்கதரிசிகள், அவர்கள் எல்லாரும் பொய்யின் ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது. சாத்தானுடைய பொய் உபதேசத்தை விசுவாசிகள் பிரதர் பிரணாம் அங்கே ஒன் மேனாக ஸ்டாண்ட் பண்ணி அங்கே சொல்லும் பொழுது அவங்களால அதை எதிர்த்து நிற்க முடியலை. 17 மதத்தலைவர்கள் இதோ பிரதர் பென்காம் பாம்பேல வந்து அந்த குருடனுக்கு அங்க பார்வை அளிக்கும் பொழுது அவங்க எல்லாம் விழுந்தாங்க, சாஸ்தாங்கமா விழுந்தாங்க. எதிர்த்து நிற்க முடியல. எலஜாவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. எலஜா அவங்களுக்கு கண்டம்னேஷன் கொடுத்துருக்கிறான். இப்பொழுது மிகாயாவை அழைக்கும் பொழுது மிகாயா என்ன சொல்கிறான் என்றால், அவன் தரிசனம் காண்கிறான். இந்த தீர்க்க தரிசிக்குள்ள பொய்யின் ஆவி இருக்கு, தவளைக்கொப்பான ஆவிகள். இது யுத்தத்தில் போய் ஆகா விழுறதுக்காக அது வந்து போதிக்க பொய்யின் ஆவியாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தரிசனத்தில் காணும் பொழுது, அந்த தரிசனத்தை எலியா தீர்க்க தரிசியினுடைய அந்த ப்ராபஸியோடு அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கரெக்டாக இருக்குது. எலியா சொன்னது தான் ஆண்டவர் தரிசனமாக காமிச்சிருக்கிறார். அதனால் என்ன சொன்னால் அதையே அவன் சொல்லுகிறான். சொல்லும் பொழுது மேய்ப்பன் இல்லாத மேய்ப்பன் வெட்டப்படுகிறான், ஆடுகள் மலையெங்கிலும் சிதறடிக்கப்படுகிறது, இவ்விதமாக நான் கண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த மிகாயாவை அவன் வந்து அடிக்கிறான். அந்த கனானியாவின் குமாரனாக சிதேக்கியா வந்து அவனை அடிக்கிறான். கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு ஓண்டை எப்படி வந்துச்சு? அதனால அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கர்த்தருடைய ஆவியினால தான் சொல்றோம். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, அல்ல மிகாயாக்குள்ள ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய ஆவி இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றே தானே சொல்லுவாங்க, ஒரே மாதிரி தானே சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, யுத்தத்தில் போனால் ஜெயம் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நீர் போனீர்னா அங்கே விழுவீர், உங்களுடைய நீர் வந்து கொல்லப்படுவீர் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இவன் சொல்கிற ப்ராபஸி வேறு மாதிரி இருக்குது, இவன் சொல்கிற ப்ராபஸி வேறு மாதிரி இருக்கு. அதனால் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு டிஃபரன்ஸ் ஸ்பீட்டாக இருக்குது. அவன் சொல்கிறான் கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு ஓண்டை எப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் கன்னத்தில் போய் அடிக்கிறான். பாருங்கள், அதிலிருந்தே அவனுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு தெரியுது. அதே போல் சாப்பிட்டில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். அவங்க பரிசுத்தாவி பெறலன்னா நினைக்கிறாங்க. அந்நிய பாசை பேசுகிற எல்லாருமே, பெந்தகோச மக்களும் அந்த பாசரும் நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரிசுத்தாவியை பெற்றால் வார்த்தையை சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற ஆவி அதுக்கு ஆமீன் என்று சொல்லுமே. பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறது தவறு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம்னா உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னு நீ அந்நிய பாசை பேசுனா அது உண்மையிலே பரிசுத்தாவி இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு தானே செய்வா, அது தேவனுடைய வார்த்தையாச்சு. அவங்க ஏன் அதுக்கு விரோதமாக இருக்கிறாங்க? அதே போல் பாருங்க, சிதேக்கியாவுக்கு இருந்த ஸ்பிரிட் வந்து அந்த பிஷப்புக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கிறது, அந்த சூப்பரிண்டென்ட் பாஸ்டருக்கு அது இருக்கிறது, நான் தலைமை போதகர், உனக்குள்ள அந்த ஆவி இருக்கிறது. அந்த இவனுக்கு இருந்த அதே ஆவி தான், சிதேக்கியாவுக்கு இருந்த அதே ஆவி தான், அந்த பொய்யின் ஆவி தான் இருக்கு. திருநீட்டி வந்து பாதாளத்திலிருந்து வந்த பொய், அந்த பொய்யை வந்து ஏகமாக எல்லாரும் நம்புகிறார்கள். கத்தோலிக்கம், ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்தம் எல்லாமே அதைத்தான் நம்புகிறாங்க. ஆனால் மிகாயா வந்து எலஜாவை ஃபாலோ பண்ணுகிறான். எலஜா ப்ரோபசி அந்த மெசேஜ் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறான். அதனால் இந்த ப்ராபர்ட்டி என்ன ரெவலேஷன் கொடுக்குறாரோ அந்த ரெவலேஷன் தான் அவன் சொல்லுகிறான். தீர்க்கதரிசி சொன்னதை தான் சொல்கிறான். அதான் ரியல் பாஸ்டர். தீர்க்கதரிசி சொன்ன வெளிப்பாட்டை வேதத்தோடு பொருத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், அந்த பொய்யின் ஆவி என்ன செய்கிறது, ஆகாப்பு போயிட்டு அங்கே யுத்தத்தில் விழ வேண்டும். அதற்காக அந்த பொய்யின் ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அடைய வேண்டும், வாடிகன் வந்து விழ வேண்டும். இந்த ரெண்டும் தான் உலகத்தை கெடுத்திருக்கிறது. வாடிங்கன் அண்ட் வாஷிங்டன் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது அது சொல்ல வேண்டிய நேரம், ஏன்னா சீக்கிரமாக நடக்க போதும். இல்லை, அந்த வாடிகன் வந்து அழிய வேண்டும், அமெரிக்கா அழிய வேண்டும், அது யுத்தத்திலே அழிய வேண்டும். அதுக்கு யார் வந்து அதை யார் வந்து அதை விளை பண்ண முடியும் அப்படி கேட்கும் பொழுது அந்த அசுத்தாவி சொல்லுகிறது, நான் போய் அவர்களை விளை வைப்பேன். எப்படி விளை வைப்பார்? அவங்களுடைய தீர்க்க தரிசியின் வாயில் பொய்யின் ஆவியாயிருப்பேன். அமெரிக்கா வாடிகன் ரெண்டுமே அட்டாமிக் ஃபயரில் ஒரு மணி நேரத்தில் அது அழிய வேண்டும். இப்போ பிரணாமுடைய ஏழாம் தரிசனம், அமெரிக்கா இடிபாடுகளும் புகைக்காடும் ஆகியிருக்கிறது. அமெரிக்கா முற்றிலும் அழிகிறது. வாடிகன் பட்டணம் தலை சிறந்த பட்டணம், உலகத்திலேயே தலை சிறந்த பட்டணம் வாடிகன் தான். அதனால் அந்த வாடிகன் பட்டணம் வந்து ஒரு மணி நேரத்தில் அழிய வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 18-ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை எப்படி நிறைவேற வேண்டும்? இந்த நேஷனல் லீடர்ஸ் இவங்க மேலே ஆண்டிருந்த யுத்தத்துக்கு போகலாமா போகலாம், தேர்ட் வேர்ல்டு வர்ற அது ஆயத்தப்படுத்துகிறது. அங்கே அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. 20-ஆம் அதிகாரத்திலே ஒன்று ராஜ்யங்கள் 20-ஆம் அதிகாரத்திலே ரெண்டு யுத்தத்திலே ஆகாப்புக்கு ஜெயம் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது 22:3 ரெண்டு யுத்தத்திலே அமெரிக்காவுக்கு ஜெயம் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெயம் கிடைச்சது, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயம் கிடைத்தது, ஆனால் தேர்ட் வேர்ல்டு வாரில் ஜெயம் கிடைக்காது. ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்பை ட்ராப் பண்ணும். ரஷ்யா உலகத்தை ஆளாது, ஆனால் அதை வந்து ஆண்டவர் ஒரு டிஸ்ட்ராயராக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை புறக்கணித்த மக்கள் மேல் அங்கே ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும்படியாக ஆண்டவரை ரஷ்யாவை அங்கே வைத்திருக்கிறார். அதனால் பாருங்கள் என்ன சொன்னால், ஆகா போய் விழ வேண்டும், ஜேசபெல் விழ வேண்டும், ஜேசபெலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லப்பட்டது. 21:23
ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேல் மதில் அருகே தின்னும்.
இதோ நாய்கள் வந்து ஏசபேலுடைய மாம்சத்தை மதில் அருகே அங்கே தின்னும் என்று சொல்லப்பட்டது. ஆகாப் மேல ஜேசபெல் மேல அங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. வார்த்தையை புறக்கணித்தவர்கள், ஐடலிஷத்தை கொண்டந்தவர்கள், இப்பொழுது அது நிறைவேற வேண்டிய நேரம். அதெல்லாம் ஆகாப் வந்து அமெரிக்கா, இதை ஜேசபெல் வந்து வாடிகனாக இருக்கிறது. இந்த ரெண்டும் அழிய வேண்டும். இந்த ரெண்டும் அழிய வேண்டும் என்றால் அந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலே பொய்யின் ஆவி இருக்கு. இன்றைக்கி சாபன போதருடைய வாயிலே பொய்யின் ஆவி இருக்கு. அது எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது, எல்லாத்தையுமே அர்மகதோனுக்கு ஒன்று சேர்க்கிறது. தேசத்தின் தலைவர்கள் எல்லாருமே அர்மகதோன் யுத்தத்துக்கு இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவங்க விழ வேண்டும், அவங்க அழிய வேண்டும். இப்பொழுது அந்த விதமான நேரம் வந்திருக்கிறது. அதனால் அதே என்ன, யாகோபு யுத்தத்துக்கு போனான், அங்கே அவனை அம்பு அவனுடைய இதயத்தை பிளந்தது, நாய்கள் வந்து அவனை இரத்தத்தை நக்கினது. ஏசபேலை அங்கே வந்து அழிப்பதற்காக ஆண்டவர் ஜெகுவை அங்கே கொண்டு வருகிறார். 2 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைலக்குப்பியை கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில் அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான்.
இப்பொழுது எலிசா சொல்லுகிறான், ஒரு வாலிபனை அழைத்து நீ போ, இஸ்ரவேலினுடைய சேனாதிபதியாக யெகு இருக்கிறான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ண. அவன் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவனை தனியாக கூப்பிடு, ஒரு உள்ளறையில் கொண்டு போய் அவன் மேலே என்ன செய்றால் தைல கொம்பினாலே அந்த எண்ணெயை வார்த்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று அங்கே சொல்லுகிறான். பாருங்க, எலஜா வந்து கட்டளையிட்டான், நீ வந்து யெகூவை வந்து இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நீ வந்து ஆசகேலை சீரியாவின் மேலே அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை வந்து எலியா செய்யவில்லை, அதை எலிசாவுக்கு கொடுத்துட்டான். இப்பொழுது யெகூவை அபிஷேகம் பண்ணது எலிசா கூட செய்யலை, ஒரு வந்து ஒரு வாலிபனை கொடுக்கு. அதான் வந்து இந்த கடைசி கால பாஸ்டர், கடைசி கால பாஸ்டரை வந்து இந்த என் டைமில் அனாயிண்டட் ப்ரீச்சருக்கு அந்த ஜாப் கொடுக்கப்படுது, நீ வந்து யெகூவை நீ அபிஷேகம் பண்ணு. எலியா மேலே எலிசா மேலே எலஜா ஸ்பிரிட் வருகிறது, அது ரெட்டிப்பான வரங்களை கொண்டு வருகிறது, ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தான். அந்த அற்புதங்கள் எல்லாமே நன்மைக்கேதுவாக இருந்தது, அங்கே தேவன் அங்கே மகிமைப்பட்டார். ஆனால் இவங்களுக்கு வர்ற அனாயிண்டிங் வந்து வித்தியாசமான ஆவி. அதே போல் சிலர் வந்து டினாமினேஷனை வந்து அதிகமாக ரேட்டை இறக்கி பேசுவாங்க இந்த மெசேஜில் இருக்க ப்ரீச்சர்ஸ். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்க மாட்டாங்க. வெளிப்பாடை சபைக்கு சொல்லாதபடி கண்டமினேஷன் பண்ணுறது, சோபனத்தை கண்டம் பண்ணுது. அதான் அவங்க அழிவுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க, அதைத்தான் ப்ரீச் பண்ணாங்களே ஒழிய இவங்களுக்கு விசுவாசத்துக்கு ஏதுவான வெளிப்பாடான காரியங்களை சொல்ல மாட்டாங்க. எலிசா மேலே இந்த எலஜா அனாய்டிங் வந்தது, அது வந்து அவன் செய்த கிரியைகளை ரெட்டிப்பாக செய்தது. இப்பொழுது எலிசா ஒரு வாலிபனை அழைத்து இதை என்ன, நீ போய் வந்து யெகூவை நீ அபிஷேகம் பண்ணு. எலியா சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அந்த யெகூ எதற்காக அனாயின் பண்ணப்படுகிறான், ரஷ்யா எதற்காக அதை அனாயின் பண்ணப்படுகிறது, அது ஆகாபையும் ஜேசபேலையும் அழிப்பதற்காக, அமெரிக்காவையும் வாடிகனை அழிப்பதற்காக அதுக்கு அனாயின், அதுக்கு பவர் கிடைக்கிறது. அதே போல எகுவுக்கு அங்க பவர் கொடுக்கப்படும் பொழுது அவன் வந்து ஏசபேலை வந்து அவன் அழிப்பை ஏசபேல் மேல நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும். இந்த தவளைக்கப்பான ஆவிகள் என்ன செய்கிறது என்றால், பூலோகம் எங்கிலுள்ள ராஜாக்களை யுத்த நாளுக்கென்று, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய யுத்தத்தின் நாளுக்கென்று அதெல்லாம் ஒன்று சேர்க்கிறது, யுனைட்டிங் டுகெதர். அதனால ஒரு யுனைட்டிங் நடக்கிறது. அதான் இப்போ எல்லாமே வந்து ஒன்றாக இணைகிறது, குளோபலிசமாய் மாறியிருக்கு. பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், எக்கானமிக் பவர், ரிலிஜியஸ் பவர், இதெல்லாமே இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கு. எதுக்காக? உலகத்தை வந்து தேர்டு வேர்ல்டு வார்க்கு கொண்டு செல்வதற்காக. நம்ம நாட்டிலையும் மத சம்பந்தமான கலவரங்கள் ஏற்படுகிறது, ஜாதி கலவரங்கள் ஏற்படுகிறது. அந்த ஜாதிகள் ஒன்றாக இணைகிறது, மதங்கள் இணைகிறது. அது வந்து யுத்தத்துக்கு தான், கடைசியில் சண்டையில் வந்து தான் நிற்கும். அது ஒரு கலவரத்துக்கு தான் அது இணைகிறது. அதே போல் பேல் ஹார்ட்ஸில் சாத்தான் அங்கே வந்து அந்த பொலிட்டிய, முதல்ல ரிலீஜியஸ் பவர், ரெண்டாவது பொலிட்டிக்கல் பவர், மூணாவது எக்கானமிக் பவர், அந்த ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும், எல்லா பவரையும் அவன் ஒன்று சேர்த்து அவன் வந்து உலகத்தின் அதிபதியாக மாறுகிறான். அவ்விதமான ஒரு யுனைட்டிங் டைமில் இருக்கும். அதே சமயத்தில் கத்தர் என்ன செய்தார் என்றால், முத்திரைகளை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஹெட்டு வந்திருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து ஹெட்டு, அதுதான் தலைக்கல். தலைக்கல் வந்து இப்பொழுது வந்திருக்கிறது, நம்ம அதோடு இணைக்கப்படுகிறோம். சரீரமானது ஹெட்டோடு இணைக்கப்படுது. அதனால் ரெண்டு யுனைட்டிங் இப்பொழுது நடக்கிறது. அந்த ஆவிகள் என்ன செய்கிறது என்றால், உலகமெங்கிலும் உள்ள ராஜாக்களை அங்கே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா கோபாக்கினையின் நாளுக்கென்று அது கூட்டி சேர்க்கிறது. தேர்டு வேர்ல்டு வார்க்கு அர்மகதோன் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும் பொழுது இங்கே ஒரு யுனைட்டிங் நடக்கிறது. இந்த ஆண்டவர் வந்து ஹெட்ஸோனை கொண்டிருக்கிறார். ஹெட்னோசன் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அது பாருங்க, சரியான ஒரு அது பிரமிடு மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன பிரமிடு. இது வந்து அது சேர்ந்தால் தான் இது ஃபுல்னஸ் ஆகும். அது இதோட இணையலைன்னா அது வந்து இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எகிப்தில் பிரமிடு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. தலைக்கல் அங்கே வரல. ரெண்டாயிரம் வருஷம் பிறக்கும் பொழுது தலைக்கல்லை கொண்டு வர வேண்டும் என்று எகிப்து கவர்மெண்ட் பிரயாசப்பட்டது. உலகத்தில் இருக்க எல்லா லீடரையும் கொண்டு வந்தது. 2000 வருஷம் 12 மணி ராத்திரி வரும் பொழுது, நியூ இயர் பிறக்கும் பொழுது தலைக்கல்லை கொண்டு வச்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் திடீர்னு ப்ரோக்ராமை மாற்றிட்டாங்க, அது வந்து கேன்சல் ஆகுது. அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருக்கிறார், எல்லா தேசத்து தலைவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் அதை வைக்க அனுமதிக்கலை. அந்த எகிப்தில் இருக்க பிரமிடு மொட்டையாக தான் இருக்கு. அதனால தலைக்கல்லை இன்னைக்கு சாபனம் புறக்கணித்திருக்கிறது. இன்னைக்கு பாட்வேர்டு பீப்புள் வந்து தலைக்கல்லை புறச்சிருக்காரு. புறக்க தலைக்கல் என்றால் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஆனால் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. நம்ம இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். ஒரு நாளில் நம்ம டைரக்ட் யூனியன் பண்ணுறோம். அந்த தலைக்கல் என்னது? ஜீசஸ். ஜீசஸ் இன் வேர்ட் ஃபார்ம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. உங்கள் மேலே வந்து அது அமர்ந்திருக்கிறது. சபையானது இன்றைக்கு மனவாட்டி இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறா. ஒரு நாளில் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவது. நம்முடைய ஆண்டவரையும் நம்ம முகமுகமாய் பார்ப்போம். இத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே நமக்கு சுகவீனம் ஏற்படாது. அங்கே எந்த பாவிகளும் இருக்க போகிறதில்லை. நம்ம எப்பொழுது எங்காக இருப்போம்? அங்கே வந்து சினிமா தியேட்டர்கள் கிடையாது. அங்கே வந்து எந்த கேளிக்கையை அங்கே கூடங்களும் அங்கே இல்லை. நம்ம வந்து நித்திய மகிழ்ச்சி நம்மையில இருக்கும். எத்தனை பேர் அங்கே போகணுன்னு ஆசைப்படுறோம். ஹல்லேலூயா. இப்போ தலைக்கலோடு இணைக்கப்பட்டிருக்கும். இன்விசிபிள் யூனியன், பின்பு டைரக்ட் யூனியன் நடக்கும். அதனால ரெண்டு யூனியன் நடக்குது. பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஐக்கியப்படுகிறார். இதோ இன்றைக்கு கத்தர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டிருக்கிறார். நமக்கு வந்து ஜீவ நதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. அபண்டன்ட் ரெவலேஷன், இதோ லூசிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வந்திருக்கிறது. நம்ம அப்படிதமான ஒரு இதில் இருக்கும். இதோ ஆவிக்குரிய பரமாய் டிசைன் பண்ண வேண்டும். அந்த ட்ரினிட்டி ஸ்பிரிட், தவளைக்கப்பான ஆவிகள் இப்பொழுது என்ன சென்றால், அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அது என்ன விதமான அற்புதத்தை செய்கிறது? வெளிப்படுத்தல் 13:11-12 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக ரெண்டு கொம்புகளுடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அதையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து.
அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறம்பக்கத்தக்க பெரிய அற்புதங்களை நடக்கிறது. எது? அந்த ரெண்டு கும்பலை உடைய அந்த மிருகம், சிவில் பவர், அந்த ரிலிஜியஸ் பவர். அமெரிக்கா வந்து ரெண்டே கட்சி தான், ஒன்று டெமோக்ராட்டிக், இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். இப்பொழுது டெமோக்ராட்டிக் கட்சி வந்து ஆட்சி செய்கிறது. ஆனால் ஜார்ஜ் புஷ் வந்து, ட்ரம்ப்லாம் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சி, அவங்கெல்லாம் ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள். இது டெமோக்ராட்டிக் கட்சி வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடும், அவங்க வந்து ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள். அதனால் இப்பொழுது டெமோக்ராட்டிக் கட்சி அங்கே ஆளுகை செய்கிறது. ரெண்டே ரெண்டு கட்சி தான் அங்கே இருக்கிறது. அது ரெண்டு கும்பலையுடையதாக இருக்குது. இப்பொழுது அது வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. அந்த மிருகம் என்ன செய்கிறது என்றால், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதான அற்புதங்களை செய்கிறது. அவைகள் அற்புதங்களை செய்யல, பிசாசின் ஆவிகள். அதெல்லாம் அட்டாமிக் ஃபயர். அட்டாமிக் ஃபயரை கொண்டு வந்து ஹிரோஷிமா நாகசாக்கியை அழித்து போட்டது. அது எல்லாரும் பார்க்குறாங்க. அட்டாமிக் பாம்பு அங்கே போடப்பட்டது, அந்த ரெண்டு பட்டணங்களும் அழிஞ்சு போனது. இப்பொழுதும் அந்த இடத்துல ரேடியேஷன் இருக்கிறது. அதனால் ரெண்டாம் உலக யுத்தம் ஆனது ஸ்டாப் ஆனது. அமெரிக்கா அதை செய்தது. அது வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்கத்தக்கதான பெரிய அதிசயங்களை செய்தது. இவள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது. ரஷ்யாட்ட அநேக ஆட்டம் பாம்ப்ஸ் இருக்குது, அதே மாதிரி அமெரிக்காட்டையும் இருக்கிறது. எல்லா நாடுகளும் இப்பொழுது அணு ஆயுதங்களை உடையதாக இருக்குது. எல்லாம் ஃபயரை கொண்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கு. வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வரும்படியான அதிசயங்களை செய்ய, அவளை அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். தேர்ட் வேர்ல்ட் வாரில் எல்லா ஃபயரும் வந்து இறங்கும், எல்லா ஆட்டாமிக் ஃபயரும் இறங்க போகுது. அவர் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் சர்வ பலமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு ராஜாக்களை கூட்டி சேர்க்கும்படியாக புறப்படுது. இப்பொழுது அவங்க பேச்சு எல்லாமே அலையன்ஸ் பண்ண வேண்டும். எல்லாம் ரெண்டு அலையன்ஸ் அங்கே வரும், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அந்த அலையன்ஸ் ஏற்பட்டு ஃபயர், அந்த அற்புதம் என்னன்னா ஃபயரை வானத்திலேருந்து கொண்டு வரும். எல்லாம் பாம்ஸ், ஆட்டம் பாம்ஸை வெடிக்க செய்வது, உலகத்தையே அக்னி மயமாக்கி அழித்து போடுவது. இது ஆகாப்பை விழ வேண்டும், ஏசபேல் விழ வேண்டும். அந்த பொய்யின் ஆவிகள் அப்படி உரைக்கும் பொழுது, யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் சொல்லும் பொழுது, அந்த பொய்யின் ஆவிகள் என்ன செய்யணும்னா அவங்கள யுத்தத்துக்கு கூட்டி சேர்த்து அது பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரப்போகுது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குது? 15 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. நமக்கு கர்த்தர் திருடனை போல வருகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரெண்டாம் வருகை இன்னும் வரல. ரெண்டாம் வருகை வரும்பொழுது அவர் எக்காலத்தோடு வருவார், தேவதூரோடு வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நம்ம, ஏஜி சர்ச்சி, இதை எல்லா சர்ச்சியுமே சிபிஎம் காரங்க, நாங்கள் தான் மனவாட்டிங்கிறாங்க, அவங்க நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், எல்லோரும் அப்படியே நம்ம பெயருவோம். அவர் எக்கால துணியோடு கூட, எப்படி கல்யாணத்தில் ட்ரம்பட் வாசிக்கிறாங்களோ அதே மாதிரி ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி அவர் வாசிப்பாங்க. வானத்தில் அப்படி தேவதர்கள் வாசிப்பாங்க, நம்மெல்லாம் பெயரும். இப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, எல்லா டினாமினேஷன் பீப்புள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இதோ நான் திருடனை போல வருகிறேன். வி ஓ லைக் கம் ஆஸ் அ தீப். ஒரு திருடனை போல வருகிறேன் என்றால், திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ரகசியமாக வந்து அவன் உடைமைகளை கொள்ளையாடி கொண்டு போவான். விலையேறப்பற்ற உடைமைகள், கோல்டு கேஷு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போவான். விலையேறப்பற்ற உடைமைகளை தான் திருடுவானே ஒழிய விலை குறைஞ்சது அவன் திருட மாட்டான். அவன் முதல்ல எதிர்பார்க்கிறது கோல்டு, அவன் கேஷ், இந்த ரெண்டு தான் எதிர்பார்ப்பான். அதே போல என்ன, ஆண்டவர் வந்து இந்த இரண்டாம் வரியை திருடனை போல வருவதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதே போல மேகத்தில் வந்துட்டாரு, இதோ திருடனை போல வந்திருக்கிறாரு, ஒருத்தருக்கும் தெரியலையே. டினாமினேஷன் பீப்புளுக்கு தெரியல, நம்ம மெசேஜ் சர்க்கிளில் இருக்குங்க எல்லாரும் சபையிலையும் மேக சம்பத்தை போட்டிருப்பாங்க. எல்லா சபையிலையும் மேக சம்பம் இருக்கும். மேக சம்பத்துக்கு பின்னால் நின்று தான் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஏழாமுத்திரை உடைக்கப்பட்டாய்விட்டது, ஏழாமுத்திரை ஓப்பன் ஆயிட்டுன்னா நாங்கள் அதை நம்பலை அப்படிம்பாங்க. அப்போ எதுக்கு அந்த படத்தை போட்டிருக்கீங்க? அந்த படம் தான் கம்மிங் ஆஃப் த லார்ட். அதுதான் செவன் சீல்னு இருக்கு. ஏழாம் முத்திரை பல்லவத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. ஏன் அந்த படத்தை உங்க போட்டுருக்கீங்க? நீங்கள் படத்தை போட்டுட்டு சத்தியத்தை மறுதளிக்கிறீங்களே, எவ்வளோ பரிதாபமான நிலைமை. 60% பீப்புள் செவன் சீலை பிலீவ் பண்ணதில்லை. இல்லை சீல்ஸ் புக்கை வந்து இதோ என்ன வருஷ கணக்கில் 30-40 வருஷமாக படித்து அதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் செவன் சீல் திறக்கப்படலை. எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க சபையில் இல்லை, பல இடங்களுக்கு போய் நாங்கள் செய்தியை பிரசங்கம் பண்ணுறோம், கேட்டால் ஏழாம் உத்தரவு திறக்கப்படலை. அவங்களுக்கும் அவர் திருடனை போல வந்துட்டார், அவங்களுக்கு தெரியல. செவன் சீல் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது, அது சவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது. ஒன்று சோக்கிய 4:16-17 வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். நான் இதை எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், யூடியூப்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. செவன் சீல் வந்து என்ன சேர்ந்தால் ஓப்பன் ஆகிவிட்டது. அது இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அது வந்து ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கிறது, 3 stages இருக்கிறது, 3-foldஆக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் வந்து சவுட்டு, செகண்ட் ஃபோல்ட் வந்து வாய்ஸு, தேர்ட் ஃபோல்ட் வந்து ட்ரம்ப். பெனா மூலமாக உலகமெங்கிலும் செய்தி போகும்பொழுது அது சவுட், ஒன் மேன் மினிஸ்ட்ரி. இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக அந்த சத்தமானது இப்பொழுது ரொம்ப கிளியராக செல்லுகிறது. பிரணாம் போதித்ததை விட இந்த நேரத்துக்கு ஒரு அனாயின்ட் பிரீச்சர் அந்த வெளிப்பாட்டை கொண்டு வேதத்தோடு பொருத்தி அழகாக காண்பிக்கிறார், அவரை விட தெளிவாக காண்பிக்கிறார். ஆனால் அவரை விட பெரிய ஆள் கிடையாது, அவர் தான் பெரிய ப்ராஃபிட். ஆனால் இப்பொழுது வாய்ஸ் வந்து அந்த செய்தியை வந்து கிளியரனஸாக கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் நீ பேர்த் அடைகிறாங்க, ராப்சரிங் ஃபெய்த் அடைகிறாங்க. வெறும் புஸ்தகத்தை படிக்கிறவனுக்கு அது தெரியாது, அதை ஒரு பாஸ்டர் விளக்கி சொல்லும் பொழுது தான் அவங்க நியூ பேர்த் அடைய முடியும், அந்த சீக்ரெட்டை அறிய முடியும். ராப்சரிங் ஃபெய்த்தை வந்து இந்த வாய்ஸ் தான் கொண்டு வருது, அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். நம்ம எல்லாரும் ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். இதோ கனிமை பொழுதுலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 Corinthians 15:51-52 எத்தனை முறை சொன்னாலும் நின்று நிறைய பேருக்கு அது ஏழாம் உத்தரவு திறக்கல். அவர் வந்துட்டார், சாபனத்து மக்களுக்கு தான் தெரியலன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் இந்த மேக சம்பத்தை பிலீவ் பண்ணலை. அதே சமயத்தில் மெசேஜில் இருக்க பீப்புளும் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறான். அதான் பரிதாபமான காரியம். இதோ நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏவாள் வந்து அந்த கனியை பூசிக்கும் பொழுது அவள் நிர்வாணி என்பதை அறிந்தாள். அந்த கனியை புசிக்கும் பொழுது அவள் நேக்கடாய் இருக்கிறேன் என்பதை அறிந்தாள். அந்த கனியை புசிக்காத வரைக்கும் அவள் வந்து நேக்கடாக இல்லை. அவள் மேல ஒரு ஹோலி வெயில் இருந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த ஹோலி வெயில் அவள் பாவம் செய்த உடனே அந்த வெயில் அவளை விட்டு நீங்கிவிட்டது. அந்த பரிசுத்த திரையானது அவளை விட்டு நீங்கிவிட்டது. ஆடம் அண்ட் ஈவ் கோ அண்ட் மேக் அப்ரான்ஸ், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஏழாம் வசந்த வாசிக்கலாம்,
அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்.
தே லாஸ் தேர் கார்மெண்ட், லூஸ் தேர் கார்மெண்ட், தங்களுடைய ஆடையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து மேன்மேடு அப்ரான்ஸ் ஏற்படுத்தார், அத்தி இலைகளை அவன் தைத்து அரைக்கச்சையை உண்டாக்கும் பொழுது அங்கே கத்தர் வந்து ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவருக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை. அதான் வந்து என்ன சென்றால் தன் மானம் காணப்பட நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இந்த பிரணம் என்று மனவாட்டியை வார்த்தை என்னும் வஸ்திரத்தினால் போர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை என்னும் வஸ்திரத்தினால் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து என்ன சொன்னால் நமக்கு ஒரு தியாகனி இருக்கிறது, அது நம்ம ஏஞ்சலாக இருக்கிறது. ஒன் டே யுவர் ஏஞ்சல் வில் பிக் யூ அப். ஒரு நாள் அந்த ஏஞ்சல் வந்து உங்களை மேலே கொண்டு சொல்லும். யாருக்கு ஏஞ்சல் இருக்குன்னா ஒன்லி ஃபார் எலெக்டட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தியாகனி பாடி இருக்கிறது. அதனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நம்ம தரி இந்த போர்வையை வந்து கலந்து போட முடியாது, நம்ம தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து நம்முடைய தியோபனியில் நம்ம பிரவேசிக்கும் பொழுது நம்ம வந்து வி ஆர் நாட் நேக்கட் பட் வி ஆர் கிளாத்ரு வித் தியோபனி. நீங்க மரிக்கும் பொழுது அந்த தியோபனியினால தியோபனிக்குள்ள பிரவேசிக்கிறீங்க, நீங்கள் நிர்வாணிகளாய் இருக்க முடியாது. ஆதம் அண்ட் ஈவ் வந்து நன்மை தீவு அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது ஹோலி வெயில் அவங்கள விட்டு நீங்கிவிட்டது. அதனால தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். ராங் ட்ரீல அவங்க பங்கு பெற்றாங்க, ஹியூமன் விஸ்டம்ல பங்கு பெற்றார்கள். லீவ் பை த வேர்ட் ஆஃப் காட், நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம போதிக்கப்படுகிறோம். வாக் இன் த வேர்ட், ஹல்லேலூயா, வார்த்தையிலே நம்ம நடக்கப்படுகிறோம். நம்ம வந்து நிர்வாணிகள் அல்ல, நம்ம வந்து போர்த்திப்பிக்கப்பட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு மெசேஜாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து லூஸ் பண்ணிடாதங்க. நீங்கள் லூஸ் பண்ணினா என்ன மானம் காணப்படும், அப்பொழுது நீங்கள் நிர்வாணிகளாக இருப்பீர்கள், அங்கே இயேசுவை சந்திக்க முடியாது. ஆடம் அண்ட் ஈ வந்து தேவனை சந்திக்க முடியவில்லை. அதுக்கு முன்னால் அவர் கூப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாக ஓடி வந்தாங்க. கத்தர் அவங்களுக்கு முத்தம் கொடுத்தார் என்று பிரதர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நாள் சந்தோஷமாக இருந்ததா? ஆமாம் ஆண்டவரேன்னு முத்தம் கொடுத்து நீங்கள் தூங்குங்கன்னு அவர் போயிட்டார். காலையிலே வந்து அவர் மறுபடியும் வரும்பொழுது அவங்க சந்தோஷத்தோடு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த வெயில் இருந்தது, வஸ்திரம் இருந்தது. இப்பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கண்ணை புசிக்கும் பொழுது தேவ மகிமை அற்றவர்களானார். அந்த ஹோலி வெயில் அவங்கள விட்டு போய்விட்டது. இதை என்ன செய்கிறார்கள், அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்கள். அதனாலே தேவனை சந்திக்க முடியவில்லை. அதனால் கத்தர் இன்னைக்கு நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டிருக்கிறார். ஏழு முத்திரைகள் திறக்கப்படுதானது, கிறிஸ்துவை வார்த்தையின் ரூபத்தில் கொண்டு வந்திருக்கிறது. நாம் அந்த வஸ்திரத்தினாலே நம்ம போர்த்திவிக்கப்பட்டிருக்கோம். நம் மானம் காணப்படாதபடி நம்முடைய பாவமானது மூடப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மானம் என்றால் அது நம்முடைய பாவத்தை குறிக்கிறது. அதனால் அதெல்லாம் அது இல்லாமல் இந்த வேர்டு வந்து நம்ம என்ன சொன்னால் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. நெவர் சின் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவள் ஒருபோதும் பாவம் செய்யாத அவளுக்கு இந்த மெசேஜ் வந்து நம்மளை அப்படி மாற்றிருக்கு. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அப்படி மாற்றிருக்கும் பொழுது சின்லெஸ் பிரைடாக இருக்கு, பாவமற்ற மனவாட்டி. அதனால் அவரை எப்பொழுது நம்ம சந்திக்க, ட்ரம்ப் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை சந்திப்போம். நாம் எல்லாரும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. பதினஞ்சாம் வசனத்தில் அவ்விதமாக சொல்லியிருக்கிறது. கத்தரை குறித்து நல்லா பேசலாம். சீசர்கள் வந்து நல்லா பேசிட்டு போனாங்க. படகுல போகும் பொழுது அவங்க வந்து இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமான நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் திடீர்னு ஸ்ட்ராம் வரும் பொழுது மார்க்கு 4:38 முப்பத்தெட்டுலேருந்து 41 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே புயல் காற்று அங்கே வரும் பொழுது அங்கே அலைகள் மோதி படகு வந்து தண்ணீர்னால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஐயரே உமக்கு கவலை இல்லையா, நாம் எல்லாம் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அந்த நேரத்தில் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதே போல் மெசேஜை நல்லா பேசுவாங்க, எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, கத்தருக்கு சோத்திரம். ஆனால் சோதனைகள் வரும்பொழுது, சிச்சுவேஷன் நமக்கு விரோதமாக வரும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணதுக்கு தைரியம் இருக்காது. இவ்வளோ நேரம் மெசேஜை கேட்டிங்களே, அதில் எல்லா விசுவாசமும் சொல்லப்பட்டிருக்கு. பாசிங் ப்ரேயரில் ஃபெய்த்தை பற்றி தான் பாஸ்டர் எப்பொழுதும் பேசிகிட்டு இருக்கிறாரு. கடன் எப்படி போகிறது அப்படின்னு நான் கடந்த சனிக்கிழமை நேற்று பேசியிருக்கிறேன். கடன், உங்கள் கடன் எப்படி போகணும், அது நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண வேண்டும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணால், எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் கடன் நீங்கி உங்களுக்கு மீதி வருமானம் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு தான் பேசியிருக்கிறேன். இந்த ஃபெய்த்தை வந்து அந்த நேரம் வரும்பொழுது அப்ளை பண்ண தெரியாது. சோதனைகள் வரும் பொழுது, புயல் காற்று வரும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தே சி தே வில் பெரிஷ் நவ், தே ஸ்டார்ட் டு பேனிக். அவங்களுக்கு பயம் வந்து விட்டது. அவங்களுடைய ஹியூமன் எபிலிட்டியை அவங்க பிரயாசப்படுகிறாங்க. தண்டு வலிக்கிறார்கள். இதை படகுல வர தண்ணீரெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே ஊற்றி பார்க்குறாங்க. அவங்களுடைய ஹியூமன் எபிலிட்டி, தே கான்ட் சேஞ்ச் தேர் சிச்சுவேஷன். அவங்களுடைய சொந்த முயற்சினால அந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க டேக்கிள் பண்ண முடியலை. இதை இயேசு கிறிஸ்து எழுந்து, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் இவ்வளவு பயந்தீங்க, காற்றையும் கருதலையும் அடங்கிட்டு பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதே போல் அவர்கள் ஆண்டவரை குறித்து தான் பேசிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது, வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது, அதை மாஸ்டர் பண்ணுவதுக்கு, அதை ஜெயம் கொள்வதுக்கு மெசேஜில் இருக்கிற ஃபெய்த்தை அப்ளை பண்ண தெரியல. ஒன்றும் செய்யண்டாம், ஒரு அறிக்கை பண்ணால் போதும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஆண்டவரே நான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கேன், எனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வேணும், அதை சொன்னாலே வந்துட போதும். அதான் மந்திரம் மாதிரி சொல்லக்கூடாது, மந்திரத்தை உச்சரித்த மாதிரி, செய்யுள ஒப்பிச்ச மாதிரி சொல்லக்கூடாது, மனப்பாடமாக செய்யுள ஒப்பிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. இதயத்தில் விசுவாசித்து நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவரே நான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கேன், எனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வேறு வேணும், எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேற வேண்டும். அப்படி நீங்கள் அறிக்கை பண்ணாலே வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் அந்த தீர்க்கதரிசி சொன்னது, ரொம்ப சிம்பிள் தான். அந்த எண்ணெயை வந்து நீ வெறும் பாத்திரங்களை கேட்டு ஊத்து, உனக்கு வந்து எல்லா கடனும் போயிடும். நீ உன் சொந்த முயற்சியில் அதை மேற்கொள்ள முடியாது. சீசர்கள் படகை வந்து அந்த புயல்ல இருந்து காப்பாற்றுவதற்காக, தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவங்க எடுத்த பிரயாசம் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிட்டது. ஹியூமன் எபிலிட்டினால அதை செய்ய முடியாது. அதை சேஞ்ச், அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து காட்சியிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்ம வந்து எழுப்ப வேண்டும். நம்ம வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், யாருமே கடங்காரர்களாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்து நீங்கள் கடங்காரர்களாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த வார்த்தைக்கு ராங் விட்னஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததின்னு சொல்லுவார். அது பாசிட்டிவாக தான் நிறைவேறணும், அது நெகட்டிவ் விட்னஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த மெசேஜில் வரும்பொழுது நம்மளது வியாதியெல்லாம் சுகமாகுது, நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாம் மாறுகிறது, நம்ம எல்லாம் டீசன்ட் பீப்புளாக மாறுகிறோம், நம்ம எல்லாம் ஸ்வீட் பீப்புளாக இனிமையானவர்களாக மாறுகிறோம், திவ்ய சுவாசத்தை உடையவர்களாக மாற்றுகிறோம். இந்த மெசேஜ் நம்மளை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு. நம்முடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது, நம்முடைய ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணுது, நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுகிறது. அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு மெசேஜை கொடுத்துருக்கிறார், அதுக்காக தான் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. உங்கள் சொந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ண தெரியவே இல்லை. மெசேஜ் பிலீவர்ஸ் என்ன செய்கிறாங்க, மெசேஜை புகழ்ந்து சொல்கிறாங்க, ப்ராஃபட்டை புகழுறாங்க, ஆனால் வாழ்க்கையில் அப்ளை பண்ண தெரியல. நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்பொழுது சாட்டன் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் யூ. யூ ஆர் எ சூப்பர் ரேஸ், சூப்பர் சர்ச், இன்வின்சிபிள் ஆர்மி என்று பிரதர் பிரனன் சொல்லுகிறார். நத்திங் வில் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் யூ, நாட் ஈவன் டெத். எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, மரணமும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவ்விதமான ஒரு மெசேஜை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்ம மானம் காணப்படாதபடி வஸ்திரத்தை போற்று கொண்டிருக்கிறோம். தான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்மாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த ரேப்சர் வரணும். ஆண்டவர் மனவாட்டியை மேலே கொண்டு போன பிறகுதான் அர்மகதோன் யுத்தம் வரும். பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான்.
அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்ற இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், நார்த் கொரியா, கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், அமெரிக்கா, எல்லாம் இப்படி ஒரு அலையன்ஸாக வரும். ரெண்டு அலையன்ஸ் வரும்பொழுது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டு அங்கே யுத்தம் வரப்போகிறது. இப்பொழுது அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்பொழுது தேசத்தின் தலைவர்கள் நம்ம அப்படி இணைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ரெண்டு அலையன்ஸ் ஏற்பட போகிறது. அந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மோதப்போகிறது. அதுதான் தேர்ட் வேர்ல்ட் வார், அர்மகதோன் யுத்தம். இல்லை, அர்மகதோன் யுத்தத்தை பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பதினஞ்சாம் வசனத்தில் ரேப்சர் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, அழிவு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. அந்த சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துக்கு முன்னதாக ஆஸ்னத் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாள். ஆதியாகமம் 45:1-2 வாசிக்கிறோம். அவள் அரண்மனைக்கு போய்விட்டாள், பாதுகாப்பான இடத்துக்கு போய்விட்டாள். அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினார். 144,000 பேருக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம அங்கே இருக்கக்கூடாது. நம்மளை ஆண்டவர் மேலே கொண்டு செல்கிறார். அர்மகதோன் யுத்தம் நடக்கும் பொழுது ஃபயர் விழுவதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்மளை மேலே கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வந்து ஆறாம் கோப கலசத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்மளா ஜோமனு சோதோம் குமாராவில் ஒரு பொறி அக்கினி விழுவதற்கு முன்னதாக ஆண்டவர் லோத்தை வெளியே கொண்டு செல்கிறார். அதனால் அவனுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்துண்டான. ஒரு ஃபயர் வந்து ஒரு பொறி விழுவதற்கு முன்னதாக ஆண்டவர் வெளியே கொண்டு ஒரு சொட்டு தண்ணி வானத்திலிருந்து விழுக்கும்னதாக ஆண்டவர் நோவாவை பேழைக்குள்ளே கொண்டு செல்கிறார். அதான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை குறித்து அவிதமாய் சொல்லுகிறார். வஸ்திரங்களை தந்திருக்கிறார், கலியாண வஸ்திரங்களை தந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியான மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் சுத்தம பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஃபெய்த் மீன்ஸ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிவீல் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் அவிதமாக நமக்கு செய்திருக்கிறார். நாம் அதை பாதுகாக்க வேண்டும், இல்லை நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது ரேச்சர் நமக்கு வரும். நீங்கள் எல்லா சிச்சுவேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். மாஸ்டர் ஆல் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஜெயிக்க முடியும். தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஏனென்றால் நம்ம வார்த்தையை தரிச்சிருக்கிறோம், நம்ம வந்து வஸ்திரத்தினால போர்த்தப்பட்டிருக்கிறோம். வி ஆர் நாட் நேக்கேடு. அதான் எவள் நேக்கேடா இருந்தனாலே ஆண்டவரை சந்திக்க முடியும். எலக்டட் பீப்புளுக்கு ஆண்டவர் தியோபனி வைத்திருக்கிறார். நம்முடைய தியோபனி ஒரு நாளில் பிக் யூ அப், உங்களை மேலே கொண்டு சொல்லும். உங்களை எல்லாருக்கும் நம்ம கத்திரிக்கு சோத்திரங்கள் என்ன மேடம் கத்தாவே நமக்கு சோத்திரம் மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, சோத்திரம் மாண்டவரே, சோத்திரம். வானத்தில் வானத்தில் நடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். இயேசுவின் முன்னகை முகம் என் உள்ளத்தில் நிலை இருடன் வருகை போலிருக்கும் மிக சமீபம் மாலையோ நள்ளிரவோ இருவே நான் பரந்தேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரந்தேன் உன்னகை முகம் என் கண்ணில் உள்ளத்தில் நிலைத்து. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆறாம் கோப கலசமானது இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உலோகம் எங்கிலும் ராஜாக்கள் அந்த தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்காக கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஐப்ராத் நதி வற்றி போய்விட்டது. அந்த கோரேஸ் வந்து அந்த நதியை திருப்பி விட்டான், அதை வற்றி போய்விட்டது. பாபிலோன் அதனால் விழுந்தது. இன்றைக்கு அனாய்ச்சிங் இல்லை கர்த்தாவே, எங்களுக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் அனாயிட்டிங்க கொண்டு வந்திருக்கிறேன். முத்திரைகள் திறக்கப்பட்டது நிமித்தமாக, நீர் இறங்கி வந்தது நிமித்தமாக எங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் எங்கள் மேலே வந்திருக்கு. அது எங்களை ராப்சரிக்கு ஆயத்தப்படுத்துரு. ஆனால் தவளைக்கப்பான பொல்லாத ஆவிகள், அந்த பொய்யின் ஆவிகள் ஜனங்களை அர்மகதோன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துது, தேசங்களை அது ஆயத்தப்படுத்துகிறது. ஆகாபும் ஏசபேலும் விழ வேண்டும். ஆனால் அந்த பொய்யின் ஆவிகள் அவிதமாக செய்கிறது. இதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்னாக அது ரியாலிட்டியாக நிறைவேறி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அந்த 15 வசனத்தில் இருக்கிறோம். நாங்கள் அந்த வஸ்திரத்தை உடையவர்களாக இருக்க உதவிச்சோம். அந்த ரோபு எங்களால் தரிப்பிக்கப்பட வேண்டும். எலிசாவுக்கு அந்த ரோபு வந்தது, ரெட்டிப்பான வல்லமை வந்தது. அந்த அனாய்டிங் எங்கள் தந்திருக்கிறீர்கள், ஹோலி கோஸ் அனாய்டிங் தந்திருக்கிறீர். அந்த ஹோலி கோஸ் கார்மெண்ட்டாக இருக்கிறது. அந்த கார்மெண்ட்டை நாங்கள் அணிந்திருக்கிறோம். சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களை நீர் தாமே மேலே கொண்டு சொல்வதற்காக இறங்கி வந்திருக்கிறீன். நாங்கள் ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உண்மை நாங்கள் ஆகாயத்திலே சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தியோபனி இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே மரித்தால் அந்த தியோபனிக்குள்ளே போவோம். ராப்சர் வரும் வந்தால் எங்கள் தியோபனி எங்களை பிக்கி ஆப்பு என்று சொல்லி மேலே எடுத்து சொல்லும். இவ்விதமாக எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ப்ராபர்ட் மூலமாக வேதத்தின் மகத்துவங்களை விளக்கி காண்பித்ததுக்காக சொல்றோம். நாங்கள் என்ன நேரத்தில் ஜீவிக்கிறோம், இந்த இப்பொழுது உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன? ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் எங்களுக்கு ரிவீல் ஆகியிருக்கு. ஆதியாமுதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுடைய வார்த்தையானது இணைத்து காண்பிக்கப்படுகிறது. அது சத்தியம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தால் சம்பவங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் அதை தெளிவாக காண்பிக்கிறது. சாபனங்களின் நிலைமை, உலக தலைவருடைய நிலைமை, மனவாட்டியினுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்பொழுது நாங்கள் கொஞ்ச நேரமாக தியானித்திருக்கிறோம். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உங்களுடைய பிள்ளைகளுடைய செப விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. சாத்தான் கொண்டு வருகிற எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதான வல்லமே தருவீராக. வியாதிகள் வேதனைகள் எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடும். எங்களுடைய சரீரத்துக்கு டிவைன் ஹீலிங் தருவீராக. பாடி சேஞ்ச் வருவதற்கு முன்னதாக எல்லாருக்கும் டிவைன் ஹீலிங் தருவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவீராக. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரட்டும். அவிதமாய் நீ செய்ய போறதுக்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.